மறுபடியுமாக மத்தேயு 16:17-18 வாசிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன்.
வாசிக்கலாம்.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிதான சபை, அப்போஸ்தல சுவிசேஷ சபைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபை என்ற வார்த்தையானது இந்த இடத்துல தான் வருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து தான் சபை என்று சொல்லப்பட்டது. சர்ச், ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்பான் திஸ் ராக், தி கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷல் நாட் ப்ரிவைல் அகைன்ஸ்ட் இட். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபை என்றால் செப்பரேட்டட் பீப்புள் என்று அர்த்தம், வார்த்தைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். கல் என்று சொல்லும் பொழுது ரெவலேஷன், ராக் ஆஃப் ரெவலேஷன், இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டின் மேல் இயேசு தாமே தம்முடைய சபையை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த சபை எப்படி கட்டப்படுகிறது, நம்ம அதுல எப்படி அந்த சபையில நம்ம வந்து ஐக்கியப்பட முடியும், அந்த எப்படி அந்த சபைக்குள்ள வருகிறோம், அந்த சபைக்கு முடிவாக என்ன நடக்கும் என்பதை வேதத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். 1.5 மணி நேரம் வந்து பிரசங்கம் பண்ணும் படியாக பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். அதை விட அதிகமா பிரசங்கம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறார். நேரம் அதிகமாயிட்டு நமக்கு பசி இருக்கலாம், ஆனாலும் வார்த்தையை நீங்க வாஞ்சியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பசியே ஞாபகத்தில் வராது. ஆமே, சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனமாக கவனிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் ஆராதைக்கு பாத்திரராய் இருக்கிறார். சபை எதற்காக கட்டப்படுகிறது, அவரை ஆராதிப்பதற்காக, ஜபம் பண்ணுவதற்காக. என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கு ஜப வீடு என்று அழைக்கப்படும். அதனால ஆராதனை செய்வதற்காக, ஜபிப்பதற்காக, வார்த்தையை போதிப்பதற்காக ஆலயமானது கட்டப்படுகிறது. ஆமே, அந்த பர்பஸ்ல தான் பாஸ்டர் அவர்கள் இந்த இடத்துல இந்த அருமையான ஆலயத்தை ரொம்ப அருமையாக, ரொம்ப உறுதியாக, அழகாக கட்டியிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையாக இந்த ஆலயம் பலமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆமே. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னதாக பாஸ்டர் அவர்கள் என்னிடத்தில் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், எங்க சபைக்கும் வந்திருக்கிறார்கள். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள், அதற்காக ஜெபிக்கும்படியாகவும் சொன்னார்கள். நீங்களும் ஜெபிச்சிருக்கிறீங்க, நானும் ஜெபிச்சிருக்கிறேன். இதோ என்ன சொன்னால், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த நாளில் இந்த ஆலயம் நிறைவு பெற உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வருடங்களாக அதிக பிரயாசப்பட்டு முயற்சி செய்து ஜெபித்து அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முயற்சியினாலும் ஜெபத்தினாலும் இந்த ஆலயத்தை இப்பொழுது ஆண்டவர் காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். கர்த்தர் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏதேனிலே அவர் வந்து அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அங்க வரும் பொழுது, காலையிலையும் மாலையிலையும் வந்து அவர் வரும் பொழுது, இதோ ஆதாம் ஏவாள் அவரை ஆராதித்தார். பிள்ளைகளே, என்ன ஜென்றால், இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததா, சந்தோஷமாய் இருந்ததா என்று சொல்லி அவர் அவளுக்கு கிஸ் கொடுத்து விட்டு அவர் வந்து என்ன சென்றால், அவங்க படுத்து நித்திரை செய்யும் பொழுது எல்லா மிருகங்களும் அங்கே சூழ்ந்து இருந்தது. அங்கே பயம் என்பதே இல்லை, அவிதமாக அவர்கள் இருந்தார்கள். இப்படி பகலில் கெளிச்சியான வேளையிலே வந்து அவளோடு கூட உறவாடினார், அவள் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று நம்ம ஆதியாகமம் 3:8 வாசிக்கிறோம். அதன் பின்பு பாவம் உலகத்துள்ள பிரவேசித்தினாலே, மனுஷன் கிருபையிலிருந்து விழுந்தபடினாலே, அவள் என்ன ரத்தத்தை, ரத்த சம்பந்தமான பலியை கொண்டு ஆராதிக்கும் பொழுது ரத்தத்தின் கீழ் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆபேல் முதலாவதாக அந்த பலியை கொண்டு வந்தான், ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் அவன் பலியை அங்கீகரித்தார். அவன் பலியின் மேல் ஆண்டவர் அக்கினி அனுப்பினார். ஆனா காயினுடைய ஆராதனை ஃபால்ஸ் வர்ஷிப்பா இருந்தனாலே தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை என்று ஆதியாகமம் 4 வாசிக்கிறோம். இவ்விதமாக அவர்கள் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். ஆபிரகாம் எங்கெங்கே போனானோ அங்கே பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு தொழுது கொண்டான். ஏனென்றால் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலியின் மூலமாகத்தான் தேவனோடு கூட அங்கே வந்து அக்சஸ் பண்ண முடியும், தேவனை அப்ரோச் பண்ண முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இதோ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். மெய்யான ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்து வருவரைக்கும் அவர்கள் பலியினாலே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வந்து அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அவருக்கென்று பரிசுத்த ஜனமாக அவரை ஆராதிக்கும்படியாக உலகத்தின் சகல ஜனங்களிலும் ஜார் இருந்து அந்த ஆபிரகாமின் சந்ததியை தெரிந்து கொள்ளும் பொழுது எகிப்திலே அவர்கள் இருந்த பொழுது ஆரான இல்லை. ஏனென்றால் அவர்கள் பசுவை தெய்வமாக வழிபடுகிறார்கள். அதனாலே அங்கே வந்து காளையை பலி செலுத்தினால் அவர்கள் வந்து அவர்களுக்கு அதுக்கு விரோதமாக வருவார்கள். அதனால ஆராதனை இல்லாதபடி கிட்டத்தட்ட 400 இருந்தார்கள். கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால மோசே மூலமாக அவர்களை வந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டு அவள் வனாந்திரத்திலே 40 பிரயாணம் பண்ணும்பொழுது கர்த்தர் சொன்னார், நானும் நீங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக, நாங்கள் நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. யாத்ராமன் 25:8 வாசிக்கும், உங்கள் நடுவிலே நான் வாசமாய் இருக்கும்படியாக எனக்கு ஒரு வாச ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று கர்த்தர் சொன்னார். அதனால அந்த ஆசரிப்பு கூடாரத்தை இங்கே ஸ்தாபித்தார்கள். அது என்றால் பலவிதமான இளநூலினாலும் இது என்றால் ரோமங்களினாலும் செய்யப்பட்ட, மிருகத்தின் தோலினாலும் தகசு தோல் செய்யப்பட்ட அந்த ஒரு கூடாரம், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் இது அதனுடைய அங்க பொருட்கள் செய்யப்பட்டது. 7 முக்கியமான பொருட்கள் இருந்தது. வெண்கல பலிபீடம், இதென்றால் அங்கே தண்ணீர் தொட்டி, அதன் மீது சமூகத்தப்பம், குத்து விளக்கு, தூப பீடம், அதன் மீது உடன்படிக்கப்பட்டு கிருபாசனம், அந்த மகா பசுத்த ஸ்தலத்தில் இந்த கிருபாசனத்துக்கு மத்தியிலே செக்கினா குளோரி இருந்தது. ஹல்லேலூயா. 12 அங்க டிரைப்ஸ் வந்து அந்த 4 டைரக்ஷன்ல ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் 3 கோத்திரமாக இவ்விதமாக சென்றால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி பாளையம் பரங்கினார்கள். 4 உடையவர்களாக இருந்து பாளையம் பரங்கும்போது தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணினார். அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆராதனை செய்தார். பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த கூடாரத்தை தேய்த்து கொண்டு போனார்கள். ஏனென்றால் வனாந்தரத்திலே நிரந்தரமான ஒரு இடத்துல அவர்கள் பிரயாணம் செய்ய அங்கே குடியிருக்க முடியாது. அவங்க அடிக்கடி தங்களுடைய பிரயாணத்தை மாற்றும் பொழுது, முன்னோக்கி செல்லும் பொழுது கூடாரத்தை எடுத்துக் கொண்டு போகணும். பெர்மனண்டா ஒரு சர்ச்சி கட்டினா எப்படி தூக்கிட்டு போக முடியும்? அதனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்த, அதான் டேபர்நாக்கில். அந்த டேபர்நாக்கில் தேவன் வாசமாயிருந்தார். தேவன் அவர்களோடு கூட அக்னி சம்பத்தினாலும் மேக சம்பத்தினாலும் அங்கே பிரயாணம் பண்ணினார். இந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சீலோ என்ற இடத்திலே சாபித்தார்கள். அங்கே ஏலி நாட்களில் சாபிக்கப்படும் பொழுது ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்ததுனாலே இதான் என்ன சொன்னால் அவள் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு தகுதியற்றவளா இருந்தனாலே அவள் வந்து செத்தார்கள் என்று அறிந்திருக்கிறோம். தேவண்டே அங்கே ஆசரிப்பு கூடாரம் இருள் அடைந்து போனது, இக்கபோத்தானது என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதாவது சவுல் அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடாமலே போய்விட்டான். அதுக்கு முன்பு அங்கே தாவீது வரும் பொழுது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அவனுக்கு வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லிவிட்டார் என்றால் நீ அதிகமான ரத்தத்தை சிந்தினபடினாலே நீ எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. உன்னாகமும் வந்து 2 7 வாசிக்கிறோம், 14 வாசிக்கிறோம், நீ எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது, உன் குமாரனாகிய சாலோமன் வந்து எனக்கு ஆலயத்தை கட்டுவான். அதனால நீ அதிகமான யுத்தங்களை செய்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறாய், நீ ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்றார். ஆலயமானது சமாதானமான காலத்திலே கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒத்துருக்கொத்து சண்டையும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் சபையில இருக்கக்கூடாது. அப்படியானால் ஆலயம் கட்டப்பட முடியாது. ஆனால நீ அதிக யுத்தத்தை செய்திருக்கிறாய், அநேக சண்டைகளை நீ செய்திருக்கிறாய், அதனால நீ வந்து யுத்தம் நீ கட்டக்கூடாது. உன் குமாரனுடைய நாட்டிலே சாலோமன் என்றால் சமாதானம், பீஸ் என்று அர்த்தம். அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். இப்பொழுது அவங்க பிரயாணம் பண்ணல, ஒரு இடத்துல இருக்கனால, பெர்மனண்டா ஒரு இடத்துல இருக்கனால, இப்ப டெம்பரரி பிளேஸ்ல இருந்து ஆண்டவர் ஒரு பெர்மனண்டான பிளேஸ் ஒரு டெம்பிளுக்கு வருகிறார். அதான் சாலோமன் டெம்பிள். இதோ சாலோமன் 7 அதை கட்டினான். பின்பு செகைனா குளோரி அங்க வந்தது. ஹல்லேலூயா. அதன் இவ்விதமாக கர்த்தர் அந்த ஆலயத்திலே அவர் வாசமாயிருந்தார். அந்த ஆலயத்துக்கு நேராக ஜெபம் பண்ணா கூட கேட்கப்படும் என்று சொல்லியிருந்தார். இதுமாக அவங்களுக்கு ஒரு டெம்பிள் இருந்தது, அவங்களுக்கு ஒரு ஆசாரிய முறைமை இருந்தது. அதே போல நமக்கு ஒரு சர்ச்சு, நமக்கு ஒரு மெசேஜ். ஹல்லேலூயா. மெசேஜ் இல்லாம நம்ம இல்ல. நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கிறது, நமக்கு ஒரு ஆராதனை சலை இருக்கிறது, நமக்கு ஒரு போதகர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க ஆசாரியர்களை ஆண்டவர் நியமித்தார், லேவியர்களை வைத்திருந்தார், இப்படி ஒரு சிஸ்டமாக வைத்திருந்தார். இவ்விதமாக அவர் என்ன சொல்லி இருந்தார் என்றால், நீங்க இவ்விதமான ஒரு முறைமைப்புக்கு உட்பட்டு அடங்கி இருந்து எனக்கு ஆராதனை செய்தா உங்களும் உலகத்துல யாருமே எதிர்க்க முடியாது. நீங்க வந்து உலகத்தையே நீங்க மேற்கொள்ளலாம், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள், செழிப்புள்ள காலங்கள் வரும் என்று என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ, உபாகமம் 28:1-14 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனனாலே யோயாக்கீம் இந்த ராஜா வரும் காலத்திலே எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், நீங்க 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமையாய் போவீர்கள், இந்த தேசமானது பாழாய் கிடக்கும். ஆண்டவரை ஆராதிக்க மறக்கும் பொழுது, அவரை ஆராதிக்காதபடி அந்த கர்த்தருடைய நாளை, பசுத்த நாளை தங்களுடைய சொந்த நாளாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க பாழடைஞ்சு போறாங்க. அதனால முதல்ல இங்க இகபோத் வந்தது. ஆனா ஏலின் பிள்ளைகள் அப்படி ஆசாரிய ஊழியத்தை சரியாக செய்யாதபடினாலே, பேயாளின் மக்களாக பாவிகளாக இருந்தபடினாலே இகபோத் இப்பொழுது சாலோமோன் கட்டின ஆலயத்திலே ஏதோ அந்த ராஜாக்களும் அந்த ஜனங்களும் அவருக்கு ஆராதனை செய்யாதபடி விக்கிரக ஆராதனைக்கு அவர்கள் திரும்பினாலே கர்த்தர் அந்த ஆலயத்தை இடித்து போட்டார். 70 வருஷமாக பாழடைஞ்சு போகும். அதனால கர்த்தருக்கு ஆராதனை செய்யலன்னா நம்முடைய வாழ்க்கை பாழடைஞ்சு போகும். பைபிள் சொல்லு, நான் சொல்லல. நான் கத்திற்கு ஆராதனை செய்யலன்னா உங்க வாழ்க்கையில ஈக்க போத் இருட்டு, ஈக்க போத் தான் இருக்கும், குளோரி அங்க இருக்காது. அதுக்காக தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு, நமக்கு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஷெகினா குளோரி இங்க வர வேண்டும். ஹல்லேலூயா. இங்க கத்துடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். இந்த 70 வருஷத்துக்கு செருபாபேல் ஒரு தலைமையில் அங்க வருகிறார். இதான ஜெண்டல் பின்பு என்ற ஜெண்டல் எஸ்ரா தலைமையில் ஒரு கூட்டமான மக்கள் வந்து 70 வருஷத்துக்கு பின்பு அந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள், நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறார்கள். இவ்விதமாக அங்கு ஆராதனை நடக்கும் பொழுது ஆகாயத்துக்கு தேசி சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது அங்கே குளோரி இங்க வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த செருபாபேல் கட்டின ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார். ஹல்லேலூயா. அதனால அந்த இந்த ஆலயம் அந்த சாலமன் கட்டின ஆலயத்தை போல பெருசா இல்லாட்டாலும், அது அவ்வளவு கிராண்டா இல்லாட்டாலும், இத கத்தர் மாம்சத்திலே வந்து அந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுற தேவன் மாம்சத்திலே அதுக்குள்ள வந்து பிரவேசித்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த வேதபாரர் பரிசேயர் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை, தங்களுடைய ஆண்டவரை, இதோ தங்களை ரட்சிக்க வந்த ஆண்டவரை சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்தினபடினாலே, அவர்கள் அதை புறக்கணித்தனாலே கர்த்தர் என்ன செய்யறார் என்றால், அந்த ஆலயத்து மறுபடியும் அது இடிக்கப்பட்டது. உலகத்தில் 80 நாளிலே அந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு இப்பொழுது வரைக்கும் அந்த ஆலயம் அது கட்டப்படவில்லை. காஸ்பல் ஆனது, சுவிசேஷம் ஆனது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதனாலே, அவர்கள் புறக்கணித்தனாலே நம்மகிட்ட வந்துட்டு. அல்லேலூயா. யூதர் அல்லாத ஜாதிகளுக்கு பைபிள்ல என்ன பெயர் போட்டிருக்குன்னா புறஜாதிகள், ஜென்டைல்ஸ். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜென்டைல்ஸ், புறஜாதிகள், யூதர் அல்லாத மற்ற ஜாதிகள். அதான் அர்த்தம். பல பாஷை பேசுகிற ஜனங்கள், சில ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் இருந்து கர்த்தர் தம்முடைய நாமத்துக்கென்று. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அது அவருடைய நாமம். அதே சமயத்தில் அவருடைய வார்த்தையும் அவருடைய நாமம் தான். அதில் வெளிப்படுத்தல் 19:13 அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது, ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. His name is His word. Hallelujah. அதனால இங்க வார்த்தையும் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் இங்கே இருக்கிறது. Hallelujah. மற்ற சபைகளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் இருக்கிறது, அங்க பாபிலோனிய உபதேசம் இருக்கிறது, இங்க வந்து அவருடைய வார்த்தை மெசேஜ் இருக்கிறது. Hallelujah. அங்க வந்து மனுஷனால் உண்டாக்கப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது, man made teaching. இங்க வந்து இயேசு கிறிஸ்து இப்பொழுது வெளிப்படுத்தின சத்தியமானது இங்க இருக்கிறனால இதுதான் இந்த ஆலயத்துக்கு வரணும்னு சொல்ற காரணத்து. இங்க அவருடைய வார்த்தை இருக்கிறது, இங்க அவருடைய நாமம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் எங்க இருக்கிறதோ, அவருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால், தனக்கென்று ஒரு கூட்டமான ஜனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை பிரைடாக மாற்ற வேண்டும் என்று அவர் நினைத்து 7 ஏஞ்சல்ஸ் அவர் அனுப்பினார். அந்தந்த காலத்துக்கு ஒவ்வொரு தூதன், ஒரு மெசேஞ்சல்ஸ் என்றால் மெசேஞ்சர் அர்த்தம், செய்தியாளரை அனுப்பி அவள் தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை பெற்று அந்தந்த காலத்தில் அறிவிக்கும் பொழுது எபேசு சிமினா பெர்கம தியத்திரா சரதை பெலதல்பியா என்று 7 சபைக்காலங்கள், இதோ பவுல் மார்டின் இரேனேஸ் கொலம்போ லுத்தர் வெஸ்லி பிரதர் பெங்கான் என்ற 7 தூதர்களை அனுப்பி அவர் வந்திருந்த அந்த 2000 வருஷமாக ஒரு ஜனத்தை தன்னுடைய வார்த்தைக்கென்று சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியில முத்திரைகளை திறந்து இன்னைக்கு தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம வந்து என் டைம் பிரைடாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் மத்தியில் பிரைட், மத்தியில் இயேசு விசுவாசம் ஆயிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு? நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண ஜனங்களா இருக்கலாம், உலகப்புறமாக நம்ம பெரிய அந்தஸ்துல இல்லாமல் இருக்கலாம், பெரிய ஐஸ்வர்யவான்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து இத கத்த நமத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்க விசேஷமான காரியம். ஆமே. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்றதை நீங்க கவனிங்க. சாலோமன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினான். அவன் வந்து ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்படுதோ அதே பேட்டர்ன்ல தான் கொஞ்சம் பெருசாக அவன் கட்டினான். காட்ஸ் அன்சேஞ்சிங் பேட்டர்ன். ஆண்டூர் தம்முடைய பேட்டர்னை மாற்றதில்லை. அதனால அவருடைய பேட்டர்ன் என்ன? பிரகாரம், பசுத்த சலம், மகா பசுத்த சலம், அதான் அவருடைய பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் படிதான் ஆலயம் கட்டப்பட வேண்டும். பிரகாரத்தில் பலிபீடம், தண்ணீர் தொட்டி, பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்தாப்பம், 7 குத்துவிளக்குகள், அங்கே தூப பீடம். அதன் நின்று திரையை தாண்டி உள்ளே போனால் உடன்படிக்கை பட்டி மேல 2 கேருபீன்கள் இவ்விதமாக இருக்கிறது. ஒன்றை ஒன்று பார்த்து கிருபாசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அங்கே செகினா குளோரி, பிளிக்கரிங் லைட்ஸ், இப்படியா அந்த லைட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த செகினா குளோரியில தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை செய்து அங்கே உள்ளே பிரவேசித்து ரத்தத்தோடும் தூபத்தோடு கூட சென்று அந்த ரத்தத்தை 7 முறை கிருபாசம் தெளிக்கும் பொழுது ஜனங்களுடைய பாவம், அந்த வருஷத்தில் பாவம் எல்லாம் நிவிற்த்தியாக்கப்படும். சாலோமோன் வந்து அந்த பேட்டர்ன் படி கட்டினான். அதே போல அந்த பேட்டர்ன் வந்து அன்சேஞ்சிங் பேட்டர்ன். அல்லேலூயா. அந்த மாதிரியானது மாறதே செய்ய. பிரகாரம், பசுத்த சலம், மகா பரிசுத்த சலம். இப்ப இது பரிசுத்த சலம், மகா பரிசுத்த சலம் வச்சிடுங்க, அது பரிசுத்த சலம், வெளிய பிரகாரம். இவ்விதமாக என்ன செஞ்சார் என்றால் அந்த ஆலயம் மனது கட்டப்பட்டது. இன்னைக்கு நம்ம பில்டிங் வந்து நமக்கு முக்கியமான காரியம் தான், அதை விட முக்கியமான காரியம் ஆவிக்குரிய காரியம் தான். இந்த தேவன் தம்முடைய சபையை வந்து இவ்விதமாக கட்டுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அதனால இங்க என்னன்னா, முதலாவது பிரகாரத்தில் வர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்று வார்த்தையை விசுவாசித்து மனந்திருந்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க ஞானஸ்தானம் பெறும் பொழுது பிரகாரத்தில் வந்திருக்கிறீங்க. அதன் மீது குத்துவிளக்கு வெளிச்சத்தில் வர வேண்டும். சமூகத்து அப்பத்தை புசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு தூபம், சுதி, சோத்திரங்களை நம்ம செலுத்தும் பொழுது அவ்விதமாக இந்த சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கிறது. ஹல்லேலூயா. அல்ல, பிரகாரத்தில் வரும் பொழுது ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். 2வது ஸ்டெப் வந்து இதோ பரிசுத்தமாக்கப்படுதல். ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே சொல்லிருக்கிறார். ஆனால் அனுதினமும் பைபிள் வாசித்து ஜெபித்து நம்ம லைஃப் அனுதினமும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உலகத்துக்கு மறித்து நம்முடைய ஸ்பிரிட் நம்ம பரிசுத்தாவியை நம்ம ரினியூ பண்ணி கொள்ளும் பொழுது இதோ நம்ம வந்து பிரகாரத்து பரிசுத்த ஸ்தலத்தில் வர்றோம். ஆனா அதோடு அல்ல, இன்னொரு 3வது இடத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. அந்த 3வது இடத்துல போகும் பொழுது அவரும் ஆண்டவரும் நீங்களுமே அல்லாமல் வேற ஒருத்தரும் அல்ல. பிரகாரத்தில் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் வரலாம், அந்நிய ஜனங்கள் வரக்கூடாது. இஸ்ரவேல் ஆபிரகாமின் சந்ததியாராகி இஸ்ரவேல் ஜனங்கள் தான் வரணும். அதனால எல்லாரும் கிறிஸ்தவங்களும் எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. யார் இயேசு கிறிஸ்து நாம சத்தியத்தை விசுவாசித்து மனந்திருந்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால் முதல் படி வந்திருக்கிறீங்க. அதோடு எல்லாம் முடிஞ்சு போனது கிடையாது. ஆனா உள்ள வரும்பொழுது ஆசாரியில் தான் உள்ள வர்றாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்றாங்க. இதோ அவங்க வந்து நம்ம வந்து இப்படிதமான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்வது, டெய்லி பைபிள் படிச்சு ஜபிச்சு கர்த்தரோடு கூட நம்மை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது சாங்க்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். அதன் மீது என்ன என்றால் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி திரையை தாண்டி உள்ள போகும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே வந்து நீங்க மாத்திரம்தான் இருக்கு, ஆசாரியன் மட்டும்தான், மோசஸ் மட்டும்தான். நீங்களும் ஆண்டவர் ஒரு இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன் லைஃப் செய்வது. டோட்டலா நீங்க வந்து இங்க ஆராதிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம், துதி செலுத்துகிறோம், இங்க ஆவிக்குரிய பரமா இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து தனியா தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது நமக்கும் அவருக்கும் குறுக்கே எந்த காரியம் இராதபடி அவர் நம்மோடு கூட நம்ம ஒரு கான்டாக்ட் பண்ணி அவர் நம்மோடு கூட பேசுவதையும் நாம் அவரோடு கூட பேசுவதையும் கேட்கிற ஒரு அனுபவம் வந்து பரிசுத்தாவின் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அந்த ஒரு அனுபவத்தை பெறும் பொழுது நம்ம வந்து என்ன சொல்றால் நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். பெர்ஃபெக்ஷன் அடையும் பொழுது நீங்க ராப்சர்ல போக முடியும். நியூ பேர்த், பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. சர்ச் ஆனது அப்போஸ்தல் பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே அது எஸ்டாப்ளிஷ் ஆனது. பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அதன் பின்பு என்ன சென்றால் 50வது நாள் வரும் பொழுது 40 நாள் வரைக்கும் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த நாளிலே பசுத்தாவியானவர் அங்கே இறங்கும் பொழுது சபையானது சாபிக்கப்பட்டது. 2000 வருஷமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நான் ஏஜ் லெவல்ல சொல்றேன், உலக லெவல்ல ஏஜ் லெவல்ல நான் பார்க்கும் பொழுது இப்ப நம்ம என்ன ஏஜ்ல என்ன காலத்துல வந்திருக்கிறோம், இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி சபையை கட்டுகிறார் என்று நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம இப்பொழுது கடைசி நாட்டில் 7th ஏஜ்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாள்ல ஆரம்பிச்சு ராப்சர் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும் பொழுது சபையின் காலங்கள் முடிவடைகிறது. ஹல்லேலூயா. சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது அவன் என்ன செய்தான் என்றால் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து அவன் கற்களை கொணர்ந்தான். உலகத்தின் பல பாகங்களிலிருந்து டிம்பர் அங்கே அவன் சொன்ன மரத்தை கொணர்ந்து அந்த ஆலயத்துக்கு வெளியே ஃபீல்டில் வந்து என்றால் அந்த மரத்தை செதுக்கி அதை பாலிஷ் பண்ணி அது மாத்திரமல்ல கற்களை வந்து ஷேப் பண்ணி அந்த கல்லில் வந்து முத்திரை பொதிக்க வேண்டும். இது தேவாலயத்தில் எந்த இடத்துல இருக்கும், அங்கே இருக்குமா அல்லது மேல இருக்குமா அல்லது அங்க ரொம்ப டாப்ல வருமா, எந்தெந்த இடத்துல இருக்கணும், எத்தனாவது நம்பர் கல்லுன்னு சொல்லி அந்த கல்லை மார்க் பண்ணி அதெல்லாம் பணி தீர்த்து அது முடியப்பட வேண்டும். அந்த பணி தீர்த்து முடியப்பட்ட கற்களினாலே அவன் ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னராஜாக்கள் ஆராதியாரம் 7 வசந்த வாசிக்கலாம். உன்னராஜாக்கள் ஆராதியார் 7 வசம். இதோ சாலமன் தன்னுடைய ஆலயத்தை இங்க கட்டும் பொழுது அதுல எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. ஏற்கனவே அது வந்து பணி தீர்க்கப்பட்டிருக்கு, அது செதுக்கி எல்லாம் பாலிஷ் பண்ணி இங்க வந்து அது சும்மா ஃபிட் பண்ணதான் செய்யும். அங்க சுத்தியில வச்சு அடிக்கிறதோ எந்த சத்தமும் கேட்கப்படக்கூடாது. இப்படியாக அந்த கல்லை வந்து மார்க் பண்ணி அங்க குணந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு விதமான ஷேப்பா இருந்து இட்ஸ் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் அண்ட் பினிஷ்ட் இவ்விதமாக அது கட்டப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அதனால ஸ்டோன் எதை குறிக்கிறது? ஸ்டோன் ரெப்ரசன்ட் எ ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன். இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் அவருடைய பாடி, அவருடைய சபையானது பாடி என்று அழைக்கப்படுது, சரீரம் என்று அழைக்கப்படுது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கெட்டப்பட்டு வருது. நீங்க அதுல ஒரு பகுதி, எங்க சபை அதுல ஒரு பகுதி. அதனால நமக்கு இப்ப சபை வந்து மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாய சபையானது இன்னைக்கு கட்டப்பட்டுக் கொண்டிருக்குது. நம்ம அதுல ஒரு மெம்பராக மாறுகிறோம், நம்ம ஒரு ஸ்டோனாய் இருக்கிறோம். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய சபையை 2000 வருஷமாக கெட்டி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சபையானது அது கீழிருந்து மேல வரைக்கும் போகுது. சாத்தானின் ராஜ்யம் மேலிருந்து கீழே வருது. தானியேல் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது முதல்ல தலையில ஆரம்பிக்கு, 2வது மார்பு, 3வது வயிறு வெண்கலம், அதுக்கு பிறகு இரும்பு, அதுக்கு பிறகு பாதங்கள் களிமண், இரும்பு களிமணம், அது மேலிருந்து கீழே வருது. கர்த்தருடைய சபையானது அது கீழிருந்து அது மேல வருது. இதுதான் கர்த்தர் தம்முடைய சபையை கட்டுகிறார். இதை இந்த புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சபையை கீழிருந்து கட்டுகிறார். எபேசுமின் பெர்கமு தேத்திரா சர்தை பெலதல்பியா லவோதிக்கியா எப்படி கட்டுகிறார், பவுல் இரேனியஸ் மார்டின் கொலம்போ லுத்தர் இதோ வெஸ்லி பிரதர் பிரனன் கீழிருந்து கட்டுகிறார். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு சபை காலத்துக்கும் ஒரு வெர்ச்சு. முதல்ல முதல் என்ன சென்றால் முதல்ல விசுவாசம், 2வது தைரியம் அல்லது வல்லமை, 3வது தன்னடக்கம், அதன் பின்பு என்ன சென்றால் இதோ தேவ தேவ பொறுமை, தேவபக்தி, சௌர சிநேகம், அதன் பின்பு அன்பு, ஹெட்ஸோன் வந்த அன்பு. இப்படி தம்முடைய சபையை கட்டுகிறார். இதுதான் அவருடைய சரீரமாகிய சபை. இது லோக்கல் சர்ச். இந்த லோக்கல் சர்ச்சில் நீங்க அங்கத்தினராக இருப்பது பெரிதான காரியம் அல்ல, அதை விட முக்கியமான காரியம் முதல்ல லோக்கல் சர்ச்சில் நீங்க மெம்பரா மாறுறீங்க, அதன் மீது இந்த மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட் குள்ள வர்றீங்க. இதுக்குள்ள எப்படி வர முடியும் என்றால் பைபிள் சொல்ற பவுல் சொல்லுகிறார் ஒன்னு கொஞ்சம் 12-13 வாசிக்கலாம். இதோ நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானம் சாப்பிடும். நம்ம யூதராயிலும் கிரேக்கராயிலும் அடிமையாலும் சுயாதீனராக இருந்தாலும் பை ஒன் ஸ்பிரிட் வி ஆர் பேப்டைஸ்ட் இன்டு ஒன் பாடி. இதன் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படா இந்த சரீரத்துக்குள்ளாக நம்ம வருகிறோம். இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் குள்ள வந்தா உங்களுக்கு கத்துடைய வரிகளை கண்டிப்பா போகலாம், இதுக்கு வெளியே இருந்தா போக முடியாது. ஒருவேளை இந்த சர்ச்சில் நீங்க மெம்பரா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள வரலன்னா போக முடியாது. இந்த சபையை கத்தர் எடுத்துக்கொள்கிறார். அதனால அவர் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சபை பேர் இங்க இருக்கிறது, அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இதோ ஒவ்வொரு மெசஞ்சர் அங்க கொடுக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வெர்ச்சியூ அங்க இருக்கிறது, ஒரு குணாதிசயம் அங்க இருக்கிறது. முதல்ல ஒரு டபுள் கோடு போடும் பொழுது அதான் நியூ பேர்த். நியூ பேர்த் மறுபடியும் பறக்காவிட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. நம்முடைய முதல் பிறப்பு மாம்சத்துல பிறந்தோம், அம்மா அப்பாவுக்கு பிறந்தோம், இதோ அவங்களுக்கு நம்ம இந்த பாடியை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா நியூ பேர்த் வரும்பொழுது கர்த்தர் புது இதயத்தையும் புது ஆவியை கொண்டு வருகிறார். பின்பு தம்முடைய ஆவியை நமக்குள்ளே தருகிறார். அதான் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், நீங்கள் மெய்யாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா, மெய்யாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா. அந்த நியூ பேர்த் 2 கோடு போட்டிருக்கல, அதெல்லாம் நியூ பேர்த். அது வந்து நியூ பேர்த்தை குறிக்கிறது. நியூ பேர்த் இல்லாம நம்ம இதுக்குள்ள வர முடியாது. முதல்ல நம்ம வந்து இதோ என்ன சென்றால் மாம்சத்தின் படி பிறந்தோம், ரெண்டாவது ஆவியினால பிறக்கிறோம். ஹல்லேலூயா, வார்த்தையினால பிறக்கிறோம். ஸ்வாபனத்தில் நியூ பேர்த் இருக்கிறதா, மறுபிறப்பு இருக்கிறதா? இல்ல. ஏன்னா வார்த்தை இல்லாம பிறக்க முடியாது. அதனால தாயும் தகப்பனும் இணைஞ்சாதான் நம்முடைய சரீர பிறப்பு இருக்கிறது, நேச்சுரல் பேர்த் இருக்கிறது. அதே போல ஸ்பிரிச்சுவல் பேர்த்னா நம்முடைய சோல் வந்து ஃபிமைனா இருக்கிறது, அவருடைய வார்த்தை வந்து மஸ்குலீன் ஆகி இருக்கிறது. அதனால என்ன சொன்னா நம்முடைய சோலும் தேவனுடைய வார்த்தையும் இணையும் பொழுது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். ஆமே. வார்த்தை இல்லாம சாபன உபதேசத்துல எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? வார்த்தை இல்லாதபடி அவங்க எவ்வளவு பக்தியா இருந்தாலும், எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும், எவ்வளவு ஊழியர் செய்தாலும் அவங்க மறுபடியும் பிறக்கல. அவங்க சீர்திருத்த அடைந்திருக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறக்கல. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் இந்த எபேசு காலத்தில் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் பால் டீச்சிங்க பிலீவ் பண்ணவே. இதோ இந்த காலத்தில் அவங்க பிறந்தாங்க, சிமீரியா காலத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க வந்து இரேனிய செய்தியை பிலீவ் பண்ண, இரேனியஸ் தான் தேவனால் உறுதியாக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலன், அந்த தூதன், அந்த அவருடைய செய்தியை விசுவாசிக்காம போக முடியாது. இப்ப இந்த கடைசி காலத்தில் 7 சபையின் காலத்தில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள், நீங்க வந்து பிரதர் பிரணாமுடைய 7 தூதனுடைய செய்தியை விசுவாசியாம யாரும் மறுபடியும் பறக்க முடியாது. ஓ சிஎஸ்எல் இருக்கலாம், பெந்தகோஸ் பாஸ்டர் இருக்கலாம், பெரிய கன்வென்ஷன் பிரீச்சரா இருக்கலாம், உலக புகழ்பெற்ற பிரசங்கியாரா இருந்தாலும் அவர் மறுபடியும் பறக்கவில்லை. இது சேவக்கோழியும் பெட்டக்கோழியும் இணைஞ்சாதான் அது முட்டை போடும். அப்படி அது முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டையை வந்து அவயம் வச்சா அழுகிதான் போகும். ஏன்னா அந்த ஜீவன் வந்து ஆணிட்டு இருந்து வருகிறது. அந்த ஜீவனை பெறாம கோழி முட்டை போடுது, லெக்கான் முட்டை போடுது, அது வந்து அழுகிதான் போகும். ஆனா பார்க்க முட்டை மாதிரி தெரியும். அதே போல எவ்வளவு பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும், உலக புகழ்பெற்ற பிரசங்கியா இருந்தாலும், அவர் மறுபடியும் பறக்கவில்லை என்று நீங்கள் தைரியமா சொல்லலாம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மஸ்குலீனா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகிட்ட ஜீவன் இருக்கிறது, ஜீவ அணுக்கள் அங்கே இருக்கிறது. அந்த ஜீவன் வந்து நம்முடைய சோலை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது அந்த வார்த்தையில் தான் அந்த ஜீவன் இருக்கு. நான் சொல்லும் வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. யோவான் 6:63. வெளிப்படுத்த பார்த்த வார்த்தை இந்த காலத்தில் பிறக்கும் பொழுது 7 தூதனுடைய செய்தியை விசுவாசியாதபடி, ஏற்றுக்கொள்ளாதபடி ஒருவரும் மறுபடியும் பிறக்க முடியும். அதனால பாருங்க என்ன சொன்னால் ஆண்டவர் தம்முடைய சபையை வந்து சிபிளுக்கு பின்ன நியூ பேர்த் வரும். நியூ பேர்த் தான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம வந்து அந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அவருடைய ஜீவனை நம்ம பெறும் பொழுது த ஹோலி கோஸ் ஹிம்செல்ஃப், தேவனே வந்து நமக்குள்ளே வாசமாயிருந்து நம்மை நடத்தும் பொழுது நம்ம பசுத்தாய் பெற்றுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நீதிமானாக்கப்படாதபடி, பசுத்தமாக்கப்படாதபடி தேவன் அங்க வரமாட்டார். அந்த 3 ஸ்டேஜஸ் இருக்கிறது. அதனால பாருங்க நம்ம வந்து கடைசி காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். ஆமே. தேவன் தம்முடைய சபையை விதமாக கெட்டுகிறார். ஆமே. ஒன்னு பேர் ரெண்டு அஞ்சுல நம்ம ஜீவனுள்ள கற்களை போல நம்ம கெட்டப்படுவோம். வாசிக்கலாம். ஏதோ ஜீவனுள்ள கற்களை போல நம்ம தேவனுடைய ஆலயமாக நம்ம கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அதனால பாருங்க, இந்த ஸ்டோன் வந்து ஏற்கனவே வெளியில செதுக்கப்பட்டு மார்க் பண்ணிருக்கு எந்த இடத்துல வரும். உலக தோற்றத்துக்கு முன்னாக இயேசு கிறிஸ்து முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாக கிறிஸ்துக்குள் நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இருந்தோம்? கிறிஸ்துக்குள் ஒரு ஜீவ அணுவாக அட்ரிபியூட்டா இருந்தோம். நமக்கு ஒரு தியோபனி பாடி இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பைபாஸ் பண்ணி கர்த்தர் நம்மை அவருடைய சிந்தையிலிருந்து மாம்சத்தை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த கல் வந்து அந்தந்த இடத்துல தான் அது ஃபிட் ஆகும், வேற இடத்துல ஃபிட் ஆகாது. லவோதிக்கா சபை மேலதான் இந்த தலைக்கல் ஃபிட் ஆகும், அதை கொண்டு இங்க ஃபிட் பண்ணா இது வித்தியாசமா இருக்கும். அதனால ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுத்து ஒரு அனாயிட்டி கொடுத்திருக்கிறார். God allotted each age a specific message. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தனிப்பட்ட செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியினால் தான் மறுபடியும் பறக்க முடியும். அவங்க அதுக்குன்னு ஆண்டவருக்கு முன்குறிக்கப்பட்ட அந்த கல் அண்டு செதுக்கி இங்க கொண்டு ஃபிட் பண்றார். ஹல்லேலூயா. அது ஏற்கனவே செதுக்கி வந்துச்சுன்னா இங்க வந்தா முறுமுறுக்காது, எந்த கம்ப்ளைண்டும் பண்ணாது, சுத்தியல் சத்தமே இங்க கேட்காது, எந்த சத்தமும் கேட்காது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, இப்படி வந்து ஃபிட் பண்ணி கடைசியாக அந்த ஹெட்ஸோன் வர வேண்டும். ஆமே. பால் வந்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மெசேஞ்சர் பால். அதனால ஃபர்ஸ்ட் ஒர்க், ஃபர்ஸ்ட் மெசேஞ்சர். கர்த்தர் முதலாவது ஒரு சபையை கட்டினார், அந்த சபை தான் அப்போஸ்தல சபை. ஹல்லேலூயா. அல்பா பிரைட் என்று நம்ம சொல்லுவோம். அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். இஸ் நாட் இன் பிட்வீன் அல்பா அண்ட் ஒமேகா. இஸ் அல்பா அண்ட் ஒமேகா. அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார், இடையில அவர் இல்லை. அதனால அல்பா பிரைடு வந்து இது அங்கே ஆண்டவர் மொதல் அப்போஸ்தல சபை, பைபிள் இருக்கிற அப்போஸ்தல நடவடிக்கைகள், அந்த சபை தான் எல்லாத்துக்கும் பேட்டர்ன். ஒரு ஊழியமானது எப்படி இருக்க வேண்டும்? அப்போஸ்தல ஊழியம் போல. அந்த பாஸ்டர் அப்படி செய்யறாரு, இந்த பாஸ்டர் இப்படி செய்யற, மெசேஜில் உள்ளவங்க அவங்க மோதிரம் போடுறாங்க, அவங்க தாலி போடுறாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அப்போஸ்தலிக் பேட்டர்ன்ல வரணும். அந்த பேட்டர்ன் படி தான் பிரதர் பிரணாம் அந்த டயக்ரத்தை கொண்டார். அதே சமயத்தில் ஊழியக்காரர் யார்? கரெக்டான ஊழியக்காரர். கரெக்டான ஊழியக்காரர் பால் தான். பவுல் தான் உண்மையான ஊழியக்காரர். பவுலை ஆண்டவர் பிரஜாதிகளுக்கு முதலாவது அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். பேதுரு யூதர்களுக்கு அப்போஸ்தலர். அதனால பிரஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனாக பாலை கொண்டு போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் நீங்கள் என்ன பின்பற்றுங்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. அவ்விதமாக சொன்ன ஒரு ஊழியக்காரர் என்ன சென்றால் பால். அல்லேலூயா. உங்க பாஸ்டரும் பால் தான். அல்லேலூயா. இதான் என்ன சென்றால் பால் பேட்டனை வச்சுதான் இந்த ஏழு தூதர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த பிளிக்கரிங் லைட்டை கொண்டு வந்து அதே டயக்ராம வரைஞ்சி வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. வானத்திலும் அது வரையப்பட்டது. அதனால பாருங்க, பால் ஃபர்ஸ்ட் சர்ச்சி வந்து ஒரு பேட்டர்ன் சர்ச்சி. அந்த ஒரு பேட்டர்ன் மினிஸ்டர், ஒரு மாதிரியான ஒரு ஊழியக்காரர் யாருன்னா பால். அதனால ஒரு பாஸ்டர் வந்து பால் போல நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கணும். அந்த சபையை வந்து ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலிக் சர்ச்சி போல இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அந்த பேட்டர்ன். அந்த போக்கஸ் இல்லாம அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்கன்னு அதை நம்ம இமிடேட் பண்ணவோ காப்பி அடிக்கவோ செய்யக்கூடாது. What the word of God says, first சர்ச்சி முதல் கரெக்ட் சர்ச்சி, first ஊழியக்கார், first ஏஞ்சல். என்ன சொல்லுகிறார் பால்? என்ன பிரிச்சு பண்ணாரோ அதான் நான் பிரசங்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதோ இவ்விதமாக ஆண்டவர் என்ன சொன்னார்? பால் என்ன பிரசங்கம் பண்ணார்? சிறுபேலே கேள், உன் தேவனாய் கத்தர் ஒருவரே கத்தர். ஹல்லேலூயா. தேவபக்துக்குரிய ரகசியமாவது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பண்ணார் God manifested in flesh. பழைய ஏற்பாடுல என்ன வாசிக்கிறோம்? இதோ யாத்திராம 22ல என்ன இல்லாமல் உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒன்காட் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமா 6:4 என்ன வாசிக்கிறோம்? ஒன் லார்ட் அங்கு சொல்லப்பட்டது, ஒரே கத்தர். இஸ்ரவேல கேள், உன் தேவனாய கத்தர் ஒருவரே கத்தர். ஹல்லேலூயா. ஒன் காட் நம்ம பிலீவ் பண்ணுறோம். இதோ என்ன பால் எங்க என்ன டீச் பண்றார்? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பேதுரு பெந்தெகோஸ்த நாள் அதான் சொல்லுகிறார். அந்த பேப்டிசம் தான் ஒரிஜினல் பேப்டிசம். அதுதான் நம்ம செய்ய வேண்டும். பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொண்டு வந்தது, அது பாபிலோனிய மார்க்கம். நிம்ரோத்தின் மார்க்கம், அது கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்தனாலே இந்த புராட்டஸ்டன்ட் பெந்தகோச சபைகள் பிதா குமார பசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். டைட்டில் பேப்டிசத்தை யாருமே கொடுக்கல. கிபி 325 கான்ஸ்டாண்டைன் நிசாயா என்ற இடத்திலே அந்த திருத்துவ பிரமாணத்தை ட்ரினிட்டி டாக்டரின் கொண்டு வந்து ட்ரினிட்டி பேப்டிசம் கொண்டு வரும் பொழுது ட்ரினிட்டிங்க வேர்டே பைபிள்ல இல்ல. பைபிள்ல என்ன போட்டிருக்கு? தேவத்துவம் என்ற வேர்டு இருக்கு, காட் ஹெட் என்ற வேர்டு இருக்கு. கொலோசியர் 2:9 அந்த தேவத்துவத்தில் இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆளா இருக்கிறாள் சொல்லுகிறார்கள். ஆனா பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 2:9 வாசிக்கலாம். இதோ தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பரமாக இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. தேவத்துவம் என்ன? ஃபாதர் சன் அண்ட் தி ஹோலி கோஸ்ட், பிதா குமார பசுத்தாவி, தேவன் மூன்று தன்மையில் இருக்கிறார். 3 manifestations of one God, 3 offices of one God, 3 attributes of one God. அதனால என்ன சொல்ல, இதெல்லாம் எங்க இருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். ஹல்லேலூயா. நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால பாருங்க, அவர் இரண்டாவது ஆளா இருக்கிறார் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அப்படி சொல்லல, பிதா குமாரன் பசுத்தாவி எல்லாமே இயேசு கிறிஸ்துவில் இருக்கு. அதெல்லாம் இயேசுவே மெய்யான தேவனாக இருக்கிறார். இது பால் டீச்சிங். இதோ பால் சொன்னால் அந்த அப்போஸ்தல சபையானது பேட்டர்ன் ஆகியிருக்கிறது, கரெக்ட் பேப்டிசம், கரெக்ட் டீச்சிங். ஹல்லேலூயா. சாலமன் டெம்பிள் ஆனது இதோ என்ன, 7 அது கட்டப்பட்டது என்று பைபிள்ல வாசிக்கும், 7 years. அதே போல இந்த புதிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு ஒரு ஷேடோவாக இருக்கிறது, ஒரு டைப்பாக இருக்கிறது. அதனால இங்க ஆன்டி டைப் நம்ம பார்க்கும் பொழுது அவன் 7 சாலமன் கெட்டினான், தாவீதின் குமாரனாகிய சாலமன். இங்க இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் டேவிட். அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது சன் ஆஃப் மேன், ப்ராஃபெட். இதோ அவர் வந்து 7 காலத்தில் அவர் சன் ஆஃப் காடா இருக்கிறார். இதோ என்ன சொன்னால் இப்பொழுது சன் ஆஃப் மேன் மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட் ஆகிருக்கிறது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்பொழுது மனுஷகுமாரன் என்று தன்னை சொன்னார். மனுஷகுமாரன் என்றால் அவர் ஒரு ப்ராஃபெட் ஆகிருக்கிறார். அவருடைய ஊழியத்திலே 3 இருக்கிறது. 3 ஃபர்ஸ்ட் புல், முதலாவது இழுப்பு என்னவென்றால் ஹீலிங், சுகமாக்குதல், வியாதிகளை சுகமாக்குறது. நிறைய பேர் வந்தாங்க. இந்த இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்து. உனக்கு 5 இருந்தால் இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு வந்து புருஷன் அல்ல. சமாரியா சொன்னார், சகைவிய சீக்கிரமா இருங்க. அவர் பெயர் எப்படி தெரியும்? இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துது. டிசைனிங் ஆஃப் த ஹார்ட்ஸ், டிசைனிங் த தாட்ஸ் ஆஃப் மென். இதை மனுஷன் கூட இருதயத்தில் இருக்க வெளிப்படுத்தும் பொழுது ப்ரோபசி, அப்பொழுது நிறைய பேர் வந்தாங்க. அதன் பின்பு மனுஷகுமாருடைய மாம்சத்தை பிசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை சொல்லும் பொழுது எல்லாரும் போயிட்டாங்க. அதனால என்ன, பாடி வேட் ஆஃப் த சன் ஆஃப் மேன் நீங்க புசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவள் எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். அது என்ன? நான் 3 இழுப்பு, ஓபனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. வார்த்தை அவர் திறக்கும் பொழுது அங்க அந்த வார்த்தை தேட் புல்ல இருக்க முடியல. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் பிரதர் பிரணாம் மினிஸ்ட்ரி, சன் ஆஃப் மேன். பிரதர் பிரணாம் வந்து சன் ஆஃப் மேன் அல்ல. அனாயிண்டட் ஒன்ஸ் அட் த எண்ட் டைம் என்ற செய்தியில 239 பேரப்பில் சொல்லுகிறார், ஐ ஆம் நாட் த சன் ஆஃப் மேன், ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் மேன் சொல்றாரு. நான் வந்து மனுஷகுமார் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமார். ஆனா என்ன சொல்றால், நம்ம நீங்க வந்து மனுஷகுமாருடைய மாறாத சரீர வார்த்தையை புசியாதிருந்தால் மேல பறக்க முடியும். மனுஷகுமாருடைய சரீர வார்த்தை என்று சொல்லும் பொழுது அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஒரு மனுஷன் மூலமாக மறுபடியும் வந்தது. ஹல்லேலூயா. அந்த மினிஸ்ட்ரி வந்தது, அவர் சன் ஆஃப் மேன் கிடையாது, ஜீசஸ் தான் சன் ஆஃப் மேன். ஆனால் அந்த ஊழியம் வந்து ரிபீட் ஆகிறது. அப்பொழுது உலகம் சோதோமின் நிலைமை அடைந்திருக்கும். சோதோமின் நாட்டில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வழிபடி நாளில் நடக்கும். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களில் நாட்களில் நடக்கும். மனுஷகுமாரனுடைய ஊழியம் வரும் பொழுது, மறுபடியும் வரும் பொழுது உலகமானது சோதோமின், இப்பொழுது அவ்விதமான சோதோமின் நிலைமையை பார்க்கிறோம். லட்சையான மக்கள்கள் இதோ உலகத்தில் ஜீவிக்கிறார்கள். நோவா காலத்தில் விஞ்ஞானம் அதிகமானபடி இப்ப சயின்டிபிக் ஏஜ்ல நம்ம இருக்கிறோம், ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவிதமான ஒரு காலத்தில் இதுவரைக்கும் விஞ்ஞானம் இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் ஆனது கிடையாது. அல்ல, நோவா காலமும் அங்கே லோத்தின் காலமும் மறுபடியும் உலகத்துக்கு வரும். அப்படி வரும் பொழுது மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் வரும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 17 அதிகாரத்திலே 26-30 வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நம்ம விதமான ஒரு காலம் இவ்வளவு நாளைக்கு இரண்டாம் உலகத்துக்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கிறது. சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி ஒரு மனுஷன் மூலமாக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சேம் த்ரீஃபோல்ட் மினிஸ்ட்ரி, ஹீலிங், ப்ரோஃபசி, ஓபனிங் ஆஃப் தி வேர்ல்ட். ஹல்லேலூயா. ஏழு முத்தகங்கள் திறக்கும் பொழுது ஓபனிங் ஆஃப் தி வேர்ல்ட். ஹல்லேலூயா. இந்த மறைந்திருக்கிற எல்லா ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற தேவ ரகசியம் முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ஓபன் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. எவ்ரி புக் இஸ் ஓபன். ஒவ்வொரு புத்தகமும் ஓபன் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் அது முத்திரிக்கப்பட்ட புத்தகமாக இருந்தது. இப்பொழுது மனுஷக்கும் ஆண்ட ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. அந்த த்ரீஃபோல் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். சன் ஆப் காடுக்கும் சன் ஆப் டேவிடுக்கும் மத்தியில் அது மறுபடியும் வந்திருக்கும் பொழுது அதன் மீது தாவீதின் குமாரனாக வரும் பொழுது இயேசு உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி என்ன? சன் ஆப் மேன், சன் ஆப் காட், சன் ஆப் டேவிட். இருக்கிறவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாய் தேவன். சன் ஆஃப் தி மிஸ்ட்ரி என்ன? ப்ரோஃபெட், பிரீஸ்ட், அது பேரு கிங். மிஸ்ட்ரி என்ன? லேம், லேம், அது பேரு ஈகிள், லயன். இதுதான் மிஸ்ட்ரி. அல்பா அண்ட் ஒமேகா. இது அல்பா பிரைட் அப்போஸ்தலர். இப்பொழுது என்ன சென்றால் இந்த மினிஸ்ட்ரியானது, சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரியானது ஒரு பிரைட் சர்ச்சை கொண்டு வரும் பொழுது அதான் ஒமேகா சர்ச். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஒமேகால இருக்கிறோம். இது அப்போஸ்தல உபதேசம் மறுபடியும் நமக்கு வந்திருக்கிறது. அதுதான் மல்கியா 4:5-6. மல்கியா 4:5-6 என்ன சொல்றா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும். நான் எலியா தீர்க்கதரிசியை உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்றாங்க, ஆனா எப்படி மீனிங் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். இப்பொழுது கர்த்தருடைய பெரிதும் டெரிபிள் டே ஆஃப் த லார்ட் இப்பொழுது வந்திருக்கு. உலகம் வந்து அழிய போகிறது. உலகம் அந்த அட்டாமிக் ஃபயர்ல அழிய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அதனால கர்த்தருடைய பெரிதான நாள் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தது. அதற்கு முன்னதாக எலியாவின் ஆவியோட யோவான் சானன் அனுப்பினார். இப்பொழுது டெரிபிள் டே. யோவான் சானன் காலத்தில் உலகம் அழியலை. 2000 வருஷமா இன்னும் இருக்குது. ஆனா இந்த எலியாவின் ஆவியுடைய இந்த தீர்க்க தரிசி வரும் பொழுது உலகம் அழிஞ்சு போகும். ஹல்லேலூயா. அதற்கு முன்னதாக ஆண்டவர் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் என்றால் எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவியோட தீர்க்க தரிசி அனுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இடத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இடத்தை அவருடைய பிதாக்களுக்கு திருப்புவான். மல்கியா 4:5-6. பிள்ளைகள் என்றால் யாரு? சில்ட்ரன் யார் என்றால் எலெக்ட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிதாக்கள் என்று சொல்லும்பொழுது அப்போஸ்தல பிதாக்கள். அன்றைக்கு வந்து இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அந்த என்னென்றால் அல்பா காலத்திலே பிதாக்களுடைய அங்கே இருதயம், ஓல்ட் டெஸ்டமென்ட் சயின்ஸுடைய விசுவாசம் பிள்ளைகள் அந்த காலத்தில் எலெக்டட் பீப்புளுக்கு திருப்பப்பட்டது. இன்னைக்கு எலெக்டட் பீப்புள் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய பிதாக்குடைய இறைத்துக்கு திருப்பார். நம்முடைய பிதா வந்து அப்போஸ்தலி சர்ச்சி. ஹல்லேலூயா. அல்பா சர்ச்சி. இப்போ நம்ம அல்பா சர்ச்சுக்கு திருப்பப்படுங்க. அல்பா அண்ட் ஒமேகா சேம். ஹல்லேலூயா. இழந்து போன வார்த்தையை மறுபடியும் தருகிறார். அப்போஸ்தலி சர்ச்சி ஆனது மறித்தது இருளின் காலத்தில், தேத்திரா சபையின் காலத்தில் இது மறித்தது. பின்பு அது வளர்ந்தது. லுத்தர் அங்கே சர்டிபிகேஷன் கொண்டு வந்த நீதிமானக்கப்படுதல் அது வந்தது. அது பின்பு வளர்ந்து இத வெஸ்லி காலத்தில் வந்தது. பெந்தகோஸ்த காலத்தில் கதிர் விட்டது. இப்பொழுது சீடு வந்திருக்குது. கீழே என்ன வித்து போட்டதோ அது மல்டிபிள் ஃபார்மா வந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சீடு ஏஜ்ல இருக்கு. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட். அந்த ஊழியமானது மறுபடியும் ஒரு மனுஷன் மூலமா வந்தது. ஆபிரகாமுக்கு முதலாவது அந்த ஊழியம் வந்தது. ஆண்டவர் ஒரு மாம்சத்திலே வந்து ஆபிரகாமுக்கு அக்குடாத்துல வந்து ஆகாரத்தை புசித்தார். ஆதியாகமம் 18 அதிகாரம். அந்த மினிஸ்ட்ரி என்ன செஞ்சால் மறுபடியும் வந்தது. சாராளை பார்த்து சொன்னார் நினைச்சிருந்தால் இதோ நீ நகத்தா என்று சொல்லுகிறார். இறைத்துள்ளதை வெளிப்படுத்துகிறார். சிரிக்கல, மனசுக்குள்ளதான் சிரிச்சான்னு போட்டிருக்கு. அவ இறையத்தில் இருக்கிறது சொன்னார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவான் சொன்னார். பாடி சேஞ்ச் வரும்னு சொன்னார். உங்களுடைய பாடியை நான் வந்து இளமையா மாத்தி நான் வந்து ஐசக்கை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாக அவர் தற்காலிகமாக ஒரு மனுஷனாக வந்த அந்த அதுதான் சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரி வந்து ஆபிரகாமுக்கு வந்தது. பின்பு ஆபிரகாமின் சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. வார்த்தை மாம்சத்திலே வந்தது. ஹல்லேலூயா. அதே மாதிரி இறையத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஜனங்களை சுகமாக்கினார். அவங்களுக்கு ப்ராமிஸ் என்னன்னா நீங்க ஹோலி கோஸ்ட் பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவைக்கு தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாது. அவங்க என்ன பிராமிஸ், நீங்க வந்து இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள்.
ஹல்லேலூயா.
He will receive the gift of the Holy Spirit.
ஹல்லேலூயா.
அது தேவனாய கர்த்தர் யார் யாரை அழைக்கிறாரோ அவங்களுக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவார்கள் சொல்லப்பட்டது, அது நிறைவேறினது. இன்னைக்கு நமக்கு மறுபடியும் ஆண்டவர் வந்து யூதர்களுக்கு ஒண்ணு கொடுத்தாருன்னா நமக்கு ஒண்ணு தரணும், நமக்கும் அதே ஊழியத்தை தரணும். அந்த ஊழியம் வந்து அவர் திரும்பி மாம்சத்தில் வர முடியாது. அதனால என்ன சொன்னால் கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார், அந்த மனுஷனுக்குள்ளே வந்து அவர் வந்து வாசமா இருந்து முன்பு அவர் செய்த அதே ஊழியத்தை, ஹீலிங், ப்ரோபசி, ஓபனிங் ஆஃப் த வேர்ட், த்ரீ புல் மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரி, அந்த அனாயிங், அந்த என்ன சொன்னால் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன் அனாயிங் அவருக்கு வரும்பொழுது அதே மினிஸ்ட்ரி அவர் செய்த. ஆனால் அவர் ஒரு மனுஷன் தான், அந்த மினிஸ்ட்ரி வந்து கிரைஸ்ட் ஸ்பிரிட் வந்து இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் என்ன செய்ய அதே மினிஸ்ட்ரி வரும்பொழுது இந்த மினிஸ்ட்ரி நம்மளை பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த மினிஸ்ட்ரி ஒமேகா பிரைட், இது பண்ண, இது வந்து காட்ஸ் பிளான். இப்பொழுது நம்ம என்ன வந்திருக்கிறோம் என்றால் அந்த ஒமேகா சர்ச் ஏஜ்ல வந்திருக்கிறோம். ஆமே இப்படியாக என்ன சென்றால் அந்த அந்த கல்லை செதுக்கி ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன என்றால் அங்கே சில அந்த பீப்புள் அலாட் பண்ணுகிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு தூதனை அலாட் பண்ணுகிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை அலாட் பண்ணுகிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை அவர் அலாட் பண்ணுகிறார். இது மனுஷன் செய்யற காரியமே இல்லை, இது கர்த்தர் செய்யற காரியம். அல்லேலூயா. மனுஷன் அதை செய்த இதை செய்தன்னு பெருமை பாராட்டதும் ஒண்ணும் இல்லை, இது கர்த்தர் நமக்கு என்ன செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம வந்து செவன்த் ஏஜ்ல வரும்பொழுது நம்முடைய தூதன் யார், நம்முடைய செய்தி யார் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த கல்லுல மார்க் பண்ணும் பொழுது இது வந்து ஏழாவது சபைக்குன்னு மார்க் பண்ணும் பொழுது அந்த ஆண்டவர் மச்சிக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆத்மாக்கு சத்தியம் ஆயிரம் தடவை சொன்னாலும் வரமாட்டேங்குது அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால் அது மார்க் பண்ணல. ஆண்டோர் நம்மளை வந்து உலக தோற்றுங்க முன்குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னறிந்தார், முன்குறித்தார், இப்பொழுது அழைத்தார், இப்பொழுது நம்மளை பிளேஸ் பண்ணி இருக்கிறார். எங்க? அவருடைய சரீரமாகிய சபையில். ஹல்லேலூயா. எந்த இடத்துல எந்த பொசிஷன் இதோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணும் பொழுது அடாப்ஷன். அதனால முதலாவது எலெக்ஷன் தெரிந்து கொள்ளுதல், ரெண்டாவது காலிங், மூணாவது என்ன சென்றால் இது சாங்டிபிகேஷன், அதன் மீன்பு பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், அதன் மீன்பு பிளேஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தாவீதே ராஜாங்க ஸ்தானத்தில் பிளேஸ் பண்ணினார். அதான் அடாப்ஷன். நீங்க உங்களை தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாக ஆண்டவர் பிளேஸ் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரமாகி சபையில பிளேஸ் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாக ஆலயத்தை சாலமன் கட்டும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் எல்லாம் கட்டினாலும் கடைசியா வந்து ஒரு கல் வரணும். அந்த கல்லு பேர் தான் ஹெட்ஸோன், தலைக்கல் அர்த்தம். அந்த தலைக்கல் வரவில்லை என்றால் அந்த ஆலயம் பினிஷ் ஆகல. எல்லா வேலையும் கரெக்டா நடக்கணும், கடைசி வேலை கூட நடக்கணும், அப்பதான் ஆலயம் கம்ப்ளீட் ஆகிட்டோம். அதே போல கர்த்தர் தம்முடைய சபையை கட்டும் பொழுது அந்த ஹெட்ஸோன் வர வேண்டும். இதுதான் அந்த ஹெட்ஸோன். அதுல என்ன போட்டிருக்கு, அன்புன்னு போட்டிருக்கு. ஒண்ணுக்கு வந்து 13 அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கின்றால் நான் மனுஷர் பாசையும் தூதர் பாசையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் வந்து ஓசையிடுகிற கைத்தாள போல் இருப்பேன். நான் எனக்குண்டானது எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே சுட்டரிப்புக்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டது. அதனால இங்க பாருங்க, அன்பு, இந்த தலைக்கல் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, அந்த சபை ஒண்ணும் இல்லை, அந்த ஊழியக்காரர் ஒண்ணும் கிடையாது. இந்த ஹெட்ஸோன் வந்தாதான், இந்த ஹெட்ஸோன் வந்து அது எப்படி இன்னைக்கு ஹெட்ஸோனை புறக்கணித்தார்கள். அன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டது போல இன்னைக்கு மறுபடியும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 118:22-23 வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை அந்த தலைக்கு முழக்கல். இந்த தலைக்கல் வந்து வித்தியாசமான ஷேப்ல இருந்தது. ஆலயம் கட்டுற இடத்துல கொண்டு கல்லெல்லாம் குமிச்சாச்சு. கல்லை குமிச்ச உடனே அந்தந்த கல்லை மார்க் பண்ணி இது எந்த இடத்துல ஒண்ணு சென்டரா அல்லது அடியில பாட்டமா அல்லது மேல டாப்ல வரணுமா, அப்படியே அந்த கல்ல பார்த்து பார்த்து பிளேஸ் பண்றாங்க, எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. பிளேஸ் பண்ணிக்கொண்டே வரும் பொழுது ஒரு கல்லை பார்த்தாங்க, அது வித்தியாசமான ஷேப்பா இருந்துச்சு. அதனால இது தேவையில்லை, இது ஆகாதுன்னு சொல்லி தூக்கி குப்பை குழியில போட்டாங்க. தலை எல்லாம் கெட்டிட்டு வரும் பொழுது அந்த தலைக்கல்லு இல்ல, அது எங்க இருக்குன்னு பார்த்தா அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, அது ஆகாதுன்னு தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு 5 sides இருக்கிறது, அது வந்து இப்படி கூர்ப்பாக அது இருக்கிறது, பிரமிடு மாதிரி இருக்கிறது. அதுக்கு பிறகு தேடி கண்டுபிடிச்சு இது அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே, அது வந்து அது பரிபூர்ணமான அன்பு, அது இயேசு என்று தலைக்கல்ல எழுதியிருக்கு. ஆனால என்ன சொன்னா, இவங்க ஆலயத்தை இவ்வளவு தூரம் கெட்டியும் சாலமோன் காலத்தை கட்டும் பொழுது அந்த கல் வந்து இது வந்து இந்த ஆலயத்துல ஃபிட் ஆகாது, தூரத்துக்கு போட்டாங்க. பின்பு அந்த தள்ள கேடி வைக்கும் பொழுது ஆலயம் பினிஷ் ஆகிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த புறக்கணிக்கப்பட்ட தலைக்கல் மறுபடியும் புறக்கணிக்கப்பட்டது. இந்த தலைக்கல் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹெட்ஸ்டோன் கேப்ஸ்டோன், அந்த ஸ்டோன் மாம்சத்துல வந்தது. அந்த ஸ்டோன் மாம்சத்துல வரும் பொழுது அதை அவர்கள் தலைக்கல் என்று நினைக்கவில்லை, அதை கேப்ஸ்டோன் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கவில்லை. அந்த கல்லை வந்து ஆகாதென்று தள்ளி போட்டு பாளையத்துக்கு புறம்பே அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார். ஆனால் அவர் தலைக்கல். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த கேப்ஸ்டோன் வந்து மாம்சத்துல வந்தது, ஆகாதென்று தள்ளப்பட்டது. அந்த ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் என்ன சென்றால் நம்ம வெளியேறப்பட்ட கல்லா நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஹல்லேலூயா! அது ரிஜெக்ட் ஆனது. ரிஜெக்ட் ஆனும் பொழுது இந்த கேப்ஸ்டோன் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க அப்படி ரிஜெக்ட் பண்ணா நமக்கு காஸ்பல் வந்திருக்காரு, அதுவும் நன்மைக்கு தான். அந்த ரிஜெக்டட் ஸ்டோன் வாஸ் லைட் ஆன் தி டே ஆஃப் பெந்தெகோஸ்ட். அந்த ஜென்டல் ரிஜெக்டட் ஸ்டோன் அங்க பெந்தெகோஸ்ட் நாள்ல அங்க போடும் பொழுது அது கார்னர் ஸ்டோன் ஆயிடுச்சு, மூளைக்கல். அதெல்லாம் மூளைக்கல்லும் தலைக்கல்லும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே ஷேப் தான். முதலாவது மூளைக்கல் வந்து அதுவும் பிரமிடா இருக்கிறது, பெர்ஃபெக்டா இருக்கிறது. இந்த கேப்ஸ்டோன் வரலன்னா அந்த பில்டிங் மொட்டையா நிற்கும், அது இன்கம்ப்ளீட். அது வைக்கும் பொழுது அது வந்து எப்படி ஆகுது என்றால் இங்க வந்து இப்படி வைக்கிறாங்க. இப்படி வைக்கும் பொழுது பெந்தகோஸ்த நாள்ல அது கார்னர் ஸ்டோனா மாறிச்சு, இன்னைக்கு நமக்கு அது கேப் ஸ்டோன் ஆயிருக்கு. இதே உபதேசம் தான் இங்க வந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ரொம்ப மைனாரிட்டி ஆகிட்டு போகுது. இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவங்க மெஜாரிட்டி, ஆனா வந்து என்ன சொல்றால் சபையானது வர வர கூம்பு வடிவத்தில் போகும் பொழுது மைனாரிட்டியா மைனாரிட்டியா சைனி காங்கிரிகேஷன் அது மாறும் பொழுது அங்க வரும் பொழுது ரொம்ப மைனாரிட்டியா மாறு. மெசேஜ் பீப்புள் எல்லாருமே மெசேஜ் பீப்புள் கிடையாது. மணவாட்டி என்று சொல்லுகிற எல்லாரும் மணவாட்டி கிடையாது. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற யாரும் கிறிஸ்தவர் கிடையாது. இசபெலர் எல்லாரும் இசபெலர் அல்லவே. அந்த கேப்சோஸ் மைனாரிட்டி. இப்பொழுது நம்ம வந்து என்ன சொன்னா இங்க நம்ம வருவோம். இங்க வந்து இன்விசிபிள் யூனியன் மூலமாக நம்ம இந்த இடத்துக்கு வரும். அதான் ஒமேகா பிரை. அது என்னது என்றால் ஜீசஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எகிப்துல பெரிய பிரமிடு இருக்கிறது, ஏனோக்கு கட்டின பிரமிடு. ஜலப்பிரளயம் வந்து கூட அது அழியல. 2000 வருஷம் பிறக்கும் பொழுது அந்த எகிப்து கவர்மெண்ட் என்ன பண்ணா, உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்கள் அமெரிக்கா தலைவர் எல்லா தலைவரையும் கூப்பிட்டு நடு ராத்திரியில 12 மணி புது வருஷம் 2000 வருஷம் பிறக்கும் பொழுது அந்த ஹெட்ஸோனை வைக்கணும் சொல்லி மியூசிக் பார்த்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லா புரோகிராமையும் செட் பண்ணி நடு ராத்திரியிலே அந்த ஹெட்ஸோனை தூக்கி கொண்டு அங்க வைக்கணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நானும் அந்த பேப்பர்ல கவனிச்சேன், கொஞ்ச நாளைக்கு முன்னால அது கேன்சல் பண்ணிட்டாங்க. தலைக்கல் இன்னும் அந்த பிரமிடு மேல வைக்கப்படல. அந்த தலைக்கல் புறக்கணிக்கப்படுது, ஆண்டவரை வைக்க அனுமதிக்கல. இன்னைக்கு என்ன சொன்னால் தலைக்கல் வந்து இப்பொழுது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தலைக்கல் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. ஹல்லேலூயா! முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு என்னன்னா கிறிஸ்ட் இன் வேர்ட் ஃபார்ம். ஹல்லேலூயா! கிறிஸ்து வார்த்தையின் ரூபத்தில் வந்திருக்கிறார். அது வந்து எங்க பிளேஸ் பண்ண முடியும்னா மணவாட்டியில் மேலதான் பிளேஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதை ஒரு சாபத்தில் கொண்டு போய் பிளேஸ் பண்ண முடியாது. எப்படி பிளேஸ் பண்ண முடியும்னா இன்விசிபிள் யூனியன். ஹல்லேலூயா! காணக்கூடாத இணைப்பு. ஆண்டவரோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா காணக்கூடாத இணைப்பு. இந்த டயக்ராம்ல நான் என்ன போட்டிருக்கேன்னா ரெண்டுக்கு மத்தியில் டேஷ் டேஷ் போட்டிருக்கேன், அதான் இன்விசிபிள் யூனியன். தலைக்கல் வந்து இங்க அமர்ந்துட்டுனா வந்துட்டா, தலைக்கல் வந்துட்டு வரலன்னா தப்பு இல்ல, அது பில்டிங் மேல வந்துட்டா இல்ல வரல, இன்னும் பில்டிங் மேல அமர்ந்துட்டா இங்க ரெசலேஷன் நடந்துடும், இந்த பில்டிங் மேல போயிடும், இவங்க உயிர்த்தெழுதுவாங்க, இந்த ஏழு சபை காலத்துல இவங்க உயிர்த்தெழுந்துருவாங்க, நம்ம மறுரூபமாக்கப்பட்டு மேல போயிடும். இன்னும் அது டைரக்ட் யூனியன்ல வரல, இன்விசிபிள் யூனியன். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல டைரக்ட் யூனியன் வரும்பொழுது நாம இங்க போயிடும். ஹல்லேலூயா. இந்த தலைக்கல் வந்து ஃபைவ் சைட்ஸ் இருக்குது, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், வெட்டிரும், காலில் விழுந்தா வெட்டிரும். இந்த கல்லின் மேல் மோதிர நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல விழுமோ அவனை நசுக்கி போடும். இஸ்ரவேல் ஜனங்கள் தலைக்கல்லை புறக்கணித்தார்கள், இன்றைக்கும் தலைக்கல்லை புறக்கணிக்கிறார்கள். தலைக்கல் வந்து விட்டதென்றல்ல, தலைக்கல் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நேரடியாக இணைக்கப்படல, இன்விசிபிள் காணக்கூடாத இணைப்பு. மணவாளன் மணவாட்டியினுடைய காணக்கூடாத இணைப்புன்னு திகித செய்தி கொடுத்திருக்கிறார். இன்விசிபிள் யூனியன் ஆஃப் தி பிரைட் அண்ட் தி பிரைட் க்ரூம். ஹல்லேலூயா. பசுத்த ஆவியினாலே நம்ம இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம். தலைக்கல் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட், ஏழு முத்திரைகள் திறக்க முடியும்போது ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட் வந்திருக்குது. தலைக்கல் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தலைக்கல் வந்து ஃபேத் லைக் லவ். இன்னைக்கு அது வந்திருக்கிறது, நம்ம காணக்கூடாத இடத்துல அடைக்கப்படுது. இன்னும் சில பிரதர் சிஸ்டர் வர வேண்டி இருக்குது, இன்னும் சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அதுக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்கள், அந்த கடைசி சோல், அந்த கடைசி ஆடு வந்து மந்தைக்குள்ள வரும் பொழுது, அந்த கல்லானது இங்க இணைக்கப்படும் பொழுது, இந்த சரீரமாகிய சபைக்குள்ள வரும் பொழுது, எல்லாம் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், ஆட்டுக்குட்டியாண்ட பேரப்பட்ட எல்லாரும் வந்த உடனே இங்க வந்து இது இணைஞ்ச உடனே இந்த இவங்க ரசனைச்சாடம் பெரிய கூட்டம் பல்லவத்துல இருக்குது. மறித்து போன பசுத்தான் தான் ஜாஸ்தி, இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க இணைக்கப்படும் பொழுது நம்ம மேல போயிருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மூணு தோசைக்கு 4,000 16,000 17,000, மூணு தோசைக்கு 4,000 16,000 17,000. கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எரிந்திருப்பார்கள், பின்பு நாமும் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக நம்ம கத்தரோடு கூட இருப்போம் என்று அந்த வசனம் சொல்லுகிறத நம்ம அறிந்திருக்கோம். நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வந்து விட்டார், எல்லாம் முடிஞ்சிச்சு, இல்ல வரலன்னு சொன்னாலும் தப்பு, வந்து விட்டார் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமத்திலே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? மைட்டி ஏஞ்சல். அவர் ஏழாம் முத்திரையை உடைக்கும் பொழுது பல்லவத்திலே அரை ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. எந்த 8:1 வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல், 8:1 வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல், 10:1. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சரசின் மேல் வானவில் இருந்தது, அவன் முகம் சூரியனை போலவும் கால்கள் அக்னி சம்பங்களைப் போல இருந்தது, திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் கையில் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த புஸ்தகம் தான் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் கையில் இருந்தது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் அது க்ளோஸ் புக், இப்பொழுது ஓபன் புக். 5:00 அது க்ளோஸ் புக், 10:00 ஓபன் புக். தமது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன்னுடைய இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கச்சிப்பது போல் மகா சத்தமாய் அர்ப்பணித்தான். அப்பொழுது ஏழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின பொழுது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது ஏழு முடிகள் சொன்னவளை எழுதாதே என்று வானத்திலிருந்து ஒரு உண்டாக ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அதன் இந்த 6 வாசிக்கும் பொழுது இனி காலம் செல்லாது, ஆனாலும் 7 சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்கால ஊத போறது தேவ ரகசியம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அதன் பின்பு நீங்க 8:1 வாசிக்கும் பொழுது நீ போய் அந்த தூரத்திலிருந்து அந்த சிறு புஸ்தத்தை வாங்கி புசி, அது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆனா வாய்க்கு தேன போல மதுரமாய் இருக்கும். நான் அந்த சிறு புஸ்தத்தை தூரத்துல கையிலிருந்து வாங்கி நான் புசித்தேன், நான் வந்து அது உயர்த்து வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது, நான் புசித்தோடனே இருதயம் கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் வணிக கோத்திரங்களையும் ஜனங்களையும் ஜாதிகளையும் ராஜாக்களையும் குறித்து தீக்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொன்னான். அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. புக் இஸ் ஓபன். ஹல்லேலூயா. ஹெட்சோன் வந்திருக்கிறது. ஹெட்சோன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னால், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அதான் மேக சம்பம். இட்ஸ் எ கமிங் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. இதோ மேக சம்பத்தை பார்க்கிறோம். அதை வந்து நீங்க ரைட் சைடா திருப்பும் பொழுது, லெப்ட் சைடு இல்ல ரைட் சைடா திருப்பும் பொழுது, யூ சீ த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவருடைய சரசம் ஆயிரம் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போல வெண்மையா இருந்தது. வெளிப்படுத்தல் 1:14 நம்ம வாசிக்கிறோம் அதே ஃபேஸ். அவர் எப்படி வந்திருக்கிறார்? சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். இதோ 7 செய்தியானது தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. பின்பு எழுதி அந்த புஸ்தகத்தை வாங்கி பூசி புசிச்சு நீ தீர்க்கதரிசனம் வரை, இதான் பிரைட் ஏஜ். பலமுள்ள தூதன் கிறிஸ்து, 7 பிரதர் பிரணம், இதோ யோவான் மனவாட்டி. நம்ம இன்னைக்கு அதை புசிக்கிறோம், இப்ப தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். நான் இப்பொழுது தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றின ஆவி தீர்க்கதரிசன ஆவியா இருக்கு. இந்த செய்தியை நீங்க உரைக்கும் பொழுது தீர்க்கதரிசனம் உரைக்கிறீங்க. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி, தி டெஸ்டிமோனி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி. ஹல்லேலூயா. அந்த 10 நீங்க எங்க இருக்கிறீங்க? 8 இதால் நம்ம 11 வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க. அது உங்களுடைய பிளேஸ். பிரதர் பிரணாம்டே பிளேஸ் 6-7. இதோ இந்த இயேசு கிறிஸ்துடைய பிளேஸ் வந்து 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற சமுத்திரம் வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். இதோ என்ன சொன்னால் பூமி வந்து அங்க ரோம அமெரிக்கா. அதுல பூமியிலிருந்து ஒரு மிருகம் வந்தது அமெரிக்கா, சமுத்திரத்து வந்தது ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். ரோம் வந்து ரெண்டுக்கும் ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டையும் அவர் அழிக்கும்படியாக வந்திருக்கிறார். பிரைட மேல எடுத்துக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்களுக்கு அவர் பிரைட் குருமா வருகிற மனவாட்டி அப்படி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம அந்த வார்த்தையோடு கூட இணைக்கப்படுகிறோம். இதா என்றால் அந்த வார்த்தை பரிபூர்ணமான வார்த்தையோடு இணைக்கப்படுகிறோம். உலகத்துக்கு எப்படி வந்திருக்கிறார்? சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கு, சர்வலோகத்தின் நியாயாதிபதியாக வந்திருக்கு. அந்த ஒயிட் தீக்கி வந்து எதை குறிக்கிறது என்றால் அதுதான் அவர் சுப்ரீம் ஜட்ஜ் என்பதை குறிக்கிறது. அவருடைய முடி பிளாக்கா தான் இருக்குது, மேல ஒயிட் வீக்கி சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கு. லண்டன் ஜட்ஜ் எல்லாம் அந்த ஒயிட் வீக்கி வைத்திருப்பாங்க. முதியோர் இடத்துல ஞானம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஓல்டு மேன் அல்ல. அருமையானவர்களே, என்ன சொல்றால் உலகத்தை நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார். உங்களுக்கு வந்து இதன் மேல எடுத்துக்கொள்ளப்படுகிற ராத்திரியின் தைத்த குழந்திருக்கிறார். முத்திரைகளை திறந்து தேவராசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய சாணத்தை நம்ம கண்டுபிடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? யூ சீ யுவர் நேம் இன் தி லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப். எதுக்காக முத்திரை திறக்கப்பட்டது? முத்திரை திறந்துச்சு, முத்திரை திறந்துச்சுன்னா எதுக்காக திறக்கப்பட்டது? யூ சீ யுவர் நேம் இன் தி லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப். இதுதான் லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப். இதுதான் இந்த புஸ்தகம். இது இதை க்ளோஸா இருந்துச்சு. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ஒவ்வொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த 7 முத்திரை புஸ்தகத்தை பைபிள் போல வச்சிருக்கிறாங்க. ரைட்டு. அந்த புஸ்தகத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை படிக்கும் பொழுது இது திறக்குது. ஹல்லேலூயா. அதை படிக்கலன்னா இது திறக்காது. அதாவது ஸ்போக்கன் வேர்டு, இது ரிட்டன் வேர்டு. இதுதான் மூல உபதேசமா இருக்குது. இந்த வேர்டு ஒவ்வொரு புக்கும் நமக்கு திறக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? அதனால அருமையான என்ன சொன்னால் செவன் சீல்னா என்ன? கமிங் ஆஃப் தி லார்ட். செவன் சீல்னா என்ன? எண்ட் ஆஃப் எவ்ரிதிங். பிரதர் பிரணாம் சொல்ற 7 இந்த செய்தியை படிச்சு பாருங்க. இட் இஸ் தி கமிங் ஆஃப் தி லார்ட். தலைக்கல் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்விசிபிள் யூனியன் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஃபைவ் சைட்ஸ் வந்து ஃபைவ் இஸ் தி நம்பர் ஆஃப் கிரேஸ். அவன் தலைக்கல் செருபாவில் தலைக்கல்ல கொண்டு வருவான். அப்பொழுது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்வார். நமக்கு டோட்டல் கிரேஸ். ஆனா அந்த கல் வந்து மோதும் பொழுது அது எல்லாம் நொறுங்கி போகும். இந்த செய்தியை புறக்கணிக்கும் பொழுது, இந்த செய்தியோடு ஒருத்தர் மோதும் பொழுது நொறுங்கி ஒண்ணுமே இல்லாம தவிடு பொடியா மாறிடுவார். ஆனா நமக்கு அது கிரேஸ். உலகத்துக்கு இந்த செய்தி வரும் பொழுது ஓப்பனிங் ஆகிறது. உலகத்துக்கு நியாயம் தீர்ப்பு வருது. அந்த தானியேல் 2:44 வாசிக்கும் பொழுது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல், இது தேவன்லேருந்து வந்தது, மனுஷனால வரல. கையால் பெயர்க்கப்படாத கல் அது உருண்டு வந்து அந்த சிலையை மோதும் பொழுது அந்த பொன், அந்த வெள்ளி, அந்த மங்கலம், அந்த இரும்பு, களிமண் எல்லாமே வந்து இருந்தால் தவிடு பொடியா மாறி காத்துல பறந்து போச்சு. இந்த கல்லோ பெரிய பர்வதமாகி உலகத்தை நிரப்பி விட்டது. பூமியில எங்க எழுதப்பட்டிருக்கும் பொழுது த ஹெர்சோன் இஸ் கமிங். ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. நமக்கு கிரேஸ், டோட்டல் கிரேஸ், பாடி சேஞ்ச், ராப்சர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆனா உலகத்துக்கு ஞாயி எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சுப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சு நேமுடைய ராஜ்யம் சாபிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மனுஷனுடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். நேமுடைய ராஜ்யம் சாபிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இத பூமியை சங்காரத்தால் அடிக்க எலியாத்திக்கிட்டே சார். அவன் 7 தூதனை அனுப்பினார். 7 முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஒமேகா ஏஜ்ல இருக்கிறோம், கேப்ஸ்டோன் ஏஜ்ல இருக்கிறோம், பிரைட் ஏஜ்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டோரி பிரதர் சொன்ன ஸ்டோரி சொல்லி முடிச்சிருந்தேன். ரொம்ப நேரம் உங்களை காத்திருக்கிறீங்க, முடிச்சிட போறேன். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரியணும். தலைக்கல் வந்துட்டதா? தலைக்கல் வந்திருக்கிறது. ராபோஜனம் எடுக்காண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தப்பான காரியம். நம்ம மேல போகும் வரைக்கும் ராபோஜனம் எடுக்கணும். ஹலலுயா. இந்த பாடி சேஞ்ச் ஆகும் வரைக்கும் நம்ம ராபோஜனம் எடுக்கணும். ஹலலுயா. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட். ஹெர்சோன் வந்து என்ன ஜென்டல் வந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு பேர் வந்து அப்பியரிங். மேல போகும்பொழுது கம்மி. நீங்க என்ன சர்ச்சில் இருக்கீங்க? லவதிக சபையில இருக்கிறீங்க. அது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறது. நிர்பாகியம் உள்ளதும் பரிதபிக்கப்படுதும் தரித்திரனு குருடன் நிர்வாணியமாய் இருக்கிறது. நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யமான திறவிய சம்பளம் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்று சொல்லுகிறாய். நம்ம அப்படி இல்லை, அந்த ஸ்டேஜில் இல்லை. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்துல ஏற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேர்டை ரிசீவ் பண்ணிருக்கிறோம். வேர்டை ரிசீவ் பண்ணும்போது நீங்க கிறைஸ்ட ரிசீவ் பண்றீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஹார்ட்ல வந்து அவர் ரெஸ்ட் ஆயிருக்கிறார். அதனால பாருங்க, இதோ வாசல் படி தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்காது, நான் ஒருத்தர் பேசி அவனோடு போஜனம் பண்ணுவேன். நமக்கு என்ன பிராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் ஜெயங்குண்ட என் பிதாவுடைய சிங்காசனம் உட்கார்ந்திருக்க போல ஜெயங்குண்டன் என்னுடைய சிங்காசனோடு கூட உட்கார முடியும், அவனுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு வந்து இதோ அஞ்சால் அந்த ஆளுகை அவர் தருகிறார். 1000 வருஷம் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம் என்ற அந்த பிராமிஸ் வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் லவோதிக்க சபையை வாசிக்கும் பொழுது 14 வசனத்தில் இருந்து நீங்க வந்து என்ன சொல்ல அந்த 18 வசனம் வரைக்கும் அது வந்து உலகப்புறமான சபையை சொல்லுகிறது. சுவாபன சபையை லவோதிக்கால இருக்கிறாங்க. பெந்தகோச சபை அனலும் இல்லாமல் குளிரும் இருக்குது. என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஏனென்றால் வார்த்தை அவங்க வாயை விட்டு இப்பொழுது போயிட்டு அவங்ககிட்ட இப்ப வெளிப்பாடு இல்லை. ஒரே பாட்டு தான், ஒரே பாட்டு, ஒரே வர்ஷிப்பு தான், வார்த்தை இல்லை. ஆண்டவர் வார்த்தையை அவங்க வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டுட்டார். இன்னைக்கு நமக்கு பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம லவோதிக்கையால நீங்க வந்து 19-22 வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க. ஆவியானவர் சபையில் சொல்லுவதை காதுகளுக்கு பசுத்தாவே பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கறதுக்கு அந்த எபிலிட்டி ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு அந்த கேட்கும் திறனை கொடுக்கவில்லை. ஆவியானவர் சொல்லுவதை நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். ஆவியானவரைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஹல்லேலூயா. மெசேஜ் நம்ம பிலீவ் பண்ணுகிறோம். 1963 அவர் மேகசம்பத்தில் இறங்கி வந்தார். இஸ் கன்னிங் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ் எண்ட் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க வந்து இப்பொழுது எட்டர்னல் சர்ச் ஏஜ்ல இருக்கிறீங்க. 1963 லவோதிக்கா சபையானது இதை சொன்ன இது கால லவோதிக்கா சபை காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம லவோதிக்கால இல்லை. உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்தில் இல்ல. அதே போல நம்ம லவோதிக்கா சபையின் காலத்தில் இருந்தாலும் நம்ம லவோதிக்கால இல்ல. நம்ம எங்க இருக்கிறோம்? பிரைட் ஏஜ்ல இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பிரைட் ஏஜ் வந்து ஒமேகா ஏஜ், கேப்ஸ்டோன் ஏஜ். இந்த ஏஜ் வந்து முடிவடையவே செய்வதில்லை. நீங்க வந்து மறிக்க போறதே இல்லை. ஹல்லேலூயா. மேல எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், வெட்டிங் செப்பர்ல இருக்கோம், பின்பு 1000 வருஷம் ஆளுகை செய்கிறோம், பின்பு உலகத்தை நியாயத்தி இருக்கிறோம், அதன் பின்பு எட்டர்னல் சிட்டிக்குள்ள போகும் பொழுது நமக்கு எந்திங்கதே கிடையாது. இந்த செவன் சீல் வந்து அது அவர் இறங்கி வந்ததுல இருந்து போயிட்டே இருக்குது. இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் 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 போயிட்டே இருக்குது. எட்டர்னிட்டி வரைக்கும் அது எட்டர்னல் சிட்டி வரைக்கும் போகுது, நியூ ஜெருசலேம் வரைக்கும் போகுது. அதனால அந்த ஏஜ்ல நீங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. மரணத்தை காணாது அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். எந்திங்கதே கிடையாது. இட்ஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். இஸ் தி எண்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஏழாம் முத்திரையில் அவர் மேகத்தில் எழுத்துதல் சந்தித்ததை தான் சொல்லுகிறார். நீங்க அதை வாசி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால அருமையான அப்பியரிங், அது வந்து அப்பியரிங். நம்ம கமிங் எது நோக்கிருக்கோம். ஹல்லேலூயா. அப்பியரிங் அண்ட் கமிங் மத்தியில் நம்ம ஜீவிக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் பிரதர் பிரணாம் சொன்ன ஸ்டோரி, ராஜ் பாஸ் சன்னை குறித்து சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு நிறைய தோட்டங்கள் இருக்கிறது, கால்நடை பண்ணை வச்சிருக்கிறார், ஆர்மர் கம்பெனி வச்சிருக்கிறார். அவர் வந்து சிக்காகோல இருக்கிறார். அவருக்கு ஒன்று ஒன்லி ஒன் சன், எல்லாத்துக்கும் அவன் தான் அதிகாரி. சிக்காகோல இது அவனுக்கு வந்து வாலிப பயத்தை அடைஞ்ச உடனே ஒரு பெண்ணை தேடுனா சிக்காகோல அவனுக்கு நல்ல பெண் கிடைக்கல. எல்லாரும் மாடர்ன் ஸ்டைலா இருக்கிறாங்க, லெகின்ஸ் போட்டிருக்கிறாங்க, வித்தியாசமா ட்ரெஸ் அனுப்பி போடுறாங்க. அதனால அந்த பெண்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இவனுக்கு பிடிக்கல. நல்ல கேரக்டரான ஒரு பெண், நல்ல குணாதிசயமான பெண் வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதனால அவன் என்ன செய்யறான், அந்த ராஞ்சிக்கு போனா அந்த கால்நடை பண்ணை இருக்கிறது, ரொம்ப தூரத்தில் அவங்க சொந்தமான பண்ணை இருக்கு, அங்க நிறைய பேர் அங்க வேலை செய்யறாங்க, ஆர்மர் கம்பெனி அங்க இருக்கிறது, நிறைய பேர் வேலை அங்க வந்து குடும்பமாக குடியேறிக்காங்க. அங்க போனா, அந்த வில்லேஜுக்கு போனா நல்ல பெண் கிடைக்கும் என்று அவன் சிக்காகோ பட்டணத்தை விட்டு வில்லேஜுக்கு வரும் பொழுது அங்க அவன் எதுக்காக வருகிறான் என்பதை நியூஸ் கிடைத்து விட்டது. ஒரு பெண்ணை கொள்ளும்படியா வரும், அங்க இருக்கிற யங் கேர்ள்ஸ் வந்து என்ன சொன்னா அவனுக்கு அதிக உற்சாகமான வரவேற்பை கொடுக்கிறார். உற்சாகமான வரவேற்பை கொடுத்து எப்படியாயிலும் தங்களில் ஒருவனை விவாகம் செய்து கொள்வான் நினைக்கும் பொழுது அவன் அந்த டான்ஸ் பார்ட்டியை பார்க்கிறான். ஒன்னும் அவனுக்கு ஒத்துல, அங்க சிக்காகோல இருக்க மாதிரி இங்க வில்லேஜ் கேர்ள்ஸும் அப்படிதான் இருக்கிறாங்க, அதே அநாகரிகம் தான் இங்க இருக்குது, நாகரிகம் கிடையாது அநாகரிகம். அதனால இங்கே அப்படிதான் இருக்குன்னு வெறுப்படைஞ்சு போயிட்டு அந்த டான்ஸ் நடக்கும் பொழுது வெளியே அங்க போகிறான். வெளியே போகும் பொழுது அப்படி வெளியே அங்க நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் அங்க பாத்திரம் கழுவி தண்ணியை கொண்டு வரா, கிழிந்த ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் இல்ல, கந்தையான வஸ்திரத்தை உடுத்திருக்கிறாள், காலில் செருப்பு கிடையாது. அவ்விதமான ஒரு பெண் வந்து அந்த தண்ணீரை கொட்டும்படியாக அவள் வெளியே வரும் பொழுது இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவனுக்கு அது பிடிச்சு போச்சு. அவட்ட அந்த முகத்திலேயே அந்த கேரக்டர் தெரியும், இவ இதை மாதிரி இவ எப்படி இங்க பார்ட்டிக்கு வராம இங்க இருக்கிறா அப்படின்னு போயிட்டு அவன் போய் கேட்கிறான். போட்டிஷு வர்ணே அவள் தன்னுடைய பேரை சொல்லுகிறார், நீ ஏன் வந்து அந்த பார்ட்டியில கலந்து கொள்ளல, அவங்க எல்லாம் நகை பாலிஷ் போட்டிருக்கிறாங்க, பாத்திரங்களும்னா நகை பாலிஷ் எல்லாம் போயிரும்ல, சமையல் பண்றதும் கிடையாது, அவங்க வந்து பாத்திரங்களும் மாட்டாங்க, அவங்க வந்து ஸ்டைல் பண்றதெல்லாம் இருப்பாங்க. அதனால அவ்விதமான ஒரு பெண் அது, அவங்க பெண்கள் அப்படியாப்பட்டது. இவள் வந்து அவங்க கசினா இருக்கிறா, இனத்தானா இருக்கிறா, அநாத பெண்ணு, அம்மா அப்பா இல்ல. அதனால இவளை வேலை செய்ய போட்டுட்டு அவங்க எல்லாம் அந்த டான்ஸ்ல இருக்கும் பொழுது இவன் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது வேலி அருகில வந்து தண்ணீரை கொட்ட கால்வாயில கொட்ட வரும்பொழுது அந்த பெண்ணை பார்க்கறான். இதுதான் கேர்ள்னா கேர்ள் வந்து கேரக்டர், நான் இருந்திருக்கிற எல்லா கேரக்டரும் எல்லா அழகும் இந்த பெண்ணிடத்துல இருக்கிறது, எப்படியாலும் இவ்வளவு விவாகம் செய்ய வேண்டும் கேட்கும் பொழுது பேர் என்ன, நீ ஏன் அங்க வந்து அவங்கள why aren't you out there where the rest of them, மற்றவங்க எல்லாம் இருக்கும் பொழுது நீ ஏன் இல்ல, அவ சில சாக்கு போக்களை சொல்லுகிறார். அதன் பின்பு அடுத்த நாளும் அங்க பார்ட்டி நடக்கிறது, அங்க பார்ட்டியில டான்ஸ் ஆடுகிறார்கள், எப்படியாயிலும் தங்களை விவாகம் செய்வான் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு யாருமே அங்க பிடிக்கல. அடுத்த நாள் அந்த பெண் வருவதற்காக அதே நேரத்தில் அங்க இருக்கும் பொழுது அவள் அங்க வருகிறார். அந்த தண்ணீரை கொட்டுவதுக்காக வரும்பொழுது யூ நோ மை ரியல் பர்பஸ் ஆஃப் பீ ஹியர், நான் இங்க எதற்காக என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா, தெரியாது, நான் வந்து இங்க வந்து ஒரு மனதியை தேடுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதன் மீது அவன் சொல்லுகிறான், உன்னுடைய கேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அங்க சிக்காகோல அப்படி யாருமே இல்லை, நீ லீவ் மேரி, நீ என்னை விவாகம் செய்வாயா, எப்படி உங்களை நீங்க பெரிய எல்லாம் ராஞ்சி பாஸ் சன்னாச்சே, எல்லாத்துக்குமே நீர் தானே சொந்தக்காரர், எப்படி விவாகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப தயக்கத்தோடு அந்த பெண் எஸ் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐ குடன்ட் பைண்ட் ஒன் இன் சிக்காகோ, உன்னை போல பெண்ணை சிக்காகோல நான் பார்க்கல, ஐ வாண்ட் எ ரியல் வைஃப், உண்மையான மனைவி எனக்கு தேவை, ஐ வாண்ட் எ வைஃப் வித் கேரக்டர், குணாதிசயமுடைய ஒரு மனைவி எனக்கு தேவை, அதை நான் உன்னில பார்த்தேன், நீ லீவ் மேரி, நீ என்ன விவாகம் செய்வாயா, அவள் எஸ் என்று சொல்லுகிறார். அதன் மீது அவன் சொல்லுகிறான், அடுத்த வருஷம் இதே நாளிலே நான் வருவேன், நான் வந்து என்ன செய்வேன் என்றால் உன்னை வந்து சிக்காகோவுக்கு அழைத்து சொல்லுவேன், உனக்காக ஒரு பெரிய மாளிகையை நான் கட்டியிருக்கிறேன், நீ இதுவரைக்கும் அவிதமான மாளிகையை பார்த்திருக்க மாட்டாய், இனிமேல் நீ இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஐ வில் பில்ட் யூ ஹோம், ரியல் ஹோம், நான் வந்து ஒரு வருஷத்துக்கு பின்பு இதே நாளிலே நான் மறுபடியும் திரும்பி வருவேன் என்று அங்கே சொல்லுகிறார். அதனால அவள் என்ன செய்தாள், அந்த வார்த்தையை, அந்த ப்ராமிஸ் வேர்டு அவர் பிலீவ் பண்ண பிலீவ் பண்ணி தனக்கு வெட்டிங் கார்மெண்ட் அவள் தெரிந்து கொண்டு அவள் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து அவள் எப்பொழுதுமே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க பார்த்த உடனே மற்ற பெண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க, உன்னையா அவன் கல்யாணம் கட்டுவான், உன்னையா வந்து மேரேஜ் பண்ணுவான், அப்படி பண்ணா எங்களை தான் யாரெல்லாம் ஒருத்தர் மேலே பண்ண முடியும், உன்ன நீ அப்படி பண்ண பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு சிரிக்கிறாங்க, அவளை பார்த்து பரியாசம் பண்ணுகிறாங்க. ஆனா அவள் சொல்லுகிறாள், ஹி ப்ராமிஸ் மீ, அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஐ பிலீவ் ஹிஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஆமே, He promised me, I am looking for him. நான் அவருக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். கடைசி அந்த நாள் வந்துவிட்டது. அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கல்யாண வசல் தரித்து அவள் வந்து ரெடியா இருக்கும் பொழுது இவங்க அவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. பூவர் லிட்டில் சில்லி இது, முட்டாள் பெண் இது, பைத்தியக்கார பெண் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்படி 5 நிமிஷம் குதிரை வண்டி சத்தம் கேட்டது. அங்க டஸ்ட் எல்லாம் அப்படி பறக்குது, பார் வண்டி சத்தம் கேட்கிறது. அங்க வண்டி வந்து குதிரை வண்டி நின்றது. உடனே இவள் வெளியே போனால் அவன் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு அவளை குதிரை வண்டியில் வைத்து சிக்காகோக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு சொன்னது உண்மை போயிட்டாளே. டினாமினேஷன் கசின்ஸ், சாபன சபைகள், சாபனத்துடைய விசுவாசிகள் அந்த கிளை ஏமாந்து போவார். The little loyal bride will fly away into the arms of Jesus Christ. Hallelujah. And the day varum bolude inda little bride, inda siriya manavatti Yesu Kristude karathile avul poi viduvaal. Hallelujah. Brother Branham solugirar, convince and then consent seyala. There is a great big difference, the sign of Jesus appearing and Jesus coming. Appearing, Yesu velippaduvadhukkum avar varugaikkum vidhyasam irukkirathu. நீங்க அப்பியரிங் அண்ட் கமிங், லைக் 1963 அப்பியரிங், இப்ப நம்ம அவருடைய கமிங் எதுன்னு வைக்கிறோம், இன் பிட்வீன் டைம் இப்பொழுது நம்ம ஜீவிக்கிறோம். டூ டிஃபரண்ட் வேர்ட்ஸ், அப்பியரிங் ஆஃப் த லார்ட், த கமிங் ஆஃப் த லார்ட். வென் ஹி இஸ் அப்பியரிங் இன் ஹிஸ் பீப்புள், ஹிஸ் ஸ்பிரிட் ஒர்க்கிங் அமங்க் அஸ். ராப்சர் ஃபார் த கமிங் ஆஃப் த லார்ட் டு கேட்ச் அவே ஹிஸ் பிரைட். மனவாட்டி எடுத்து சொல்வதுதான் ராப்சராக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஷவுட் வாய்ஸ் ரொம்ப இருக்கிறது. ஷவுட் ஆரவார ஒரு கூட்டமான மக்களை சேர்க்கிறது. வாய்ஸ் வந்து ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. லாசர்வே வெளியே வாட் சொல்லுங்க, லாசர் உயிரோடு வந்தான், நம்முடைய சோல் உயிர்ப்பிக்கப்படுகிறது. டிரம்ப் என்ன செய்யறது என்றால், கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். எக்காலம் துணிக்க அப்பொழுது மறித்தோர் அழிவிலா இருந்தாலும் நாமும் மறுரூபமாக்கப்படும். ரெண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து கத்தர் தாமி பிரதான சத்தத்தோடு எக்கால ஆரவாரத்தோடு பிரதான சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு மானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு நாம் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகன் பயில் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுது கத்தரோடு இருக்கும். கத்தருடைய வரி சவுட் வாய்ஸ் ஸ்டம்ப் ஆயிருக்கு. அதான் செவன் சீல், த மிஸ்ட்ரி ஆஃப் செவன் சீல். ஏழாம் முத்திரை ரகசியம் என்ன? ஷவுட் வாய்ஸ் ஸ்டம்ப். ஷவுட் இந்த செய்தியில் ஒரு கூட்டமான மக்கள் வருகிறார்கள். இதோ அறிஞ்ச ஒரு கூட்டமான மக்கள் வரும் பொழுது சத்தம் சிலருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். நீ பேத்து அடைகிறாங்க, பேப்டிசம் அந்த ஹோலி கோஸ்ட் பெறாங்க. பின்பு என்ன என்றால், கடைசி சோல் வரும் பொழுது நம்ம மெச்சூரிட்டி அடைந்த பின்பு அவங்க உயிர்த்தெழுறாங்க. பின்பு நாம மறுபடியும் ரெண்டு கூட்டத்தாரு மேல போகும் பொழுது அது அதோடு என்ன என்றால், அங்கே ட்ரம்ப் வரும் பொழுது எல்லாம் முடியும். சவுட் வாய்ஸ் ட்ரம்ப் எல்லாமே மெசேஜா தகவல் தான். ஒருத்தர் மெசேஜை கேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, சிலர் செகண்ட் ஸ்டேஜில் வர்றாங்க. நம்ம பசுத்தாயி பெறுகிறோம், அதே மாதிரி தேட் ஸ்டேஜ் இனி வரப்போகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு ஒரு காலமாக இருக்குது. கர்த்தருடைய வருகை 1963 கர்த்தருடைய வருகை ஆரம்பித்து விட்டது. செவன் சீல் ஆரம்பித்து விட்டது. இதை செவன் சீல் முடிய வேண்டும் என்றால் நம்ம மேல போகும்போது செவன் சீல் முடிவடைகிறது. இட்ஸ் எ கமிங் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பியரிங் அண்ட் கமிங். 1963 அப்பியரிங், கமிங் இன்னும் வரல. நம்ம இன் பிட்வீன் டைம்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க நீங்க கவனிக்கும் பொழுது இந்த பெண்ணை வந்து அவன் வந்து வந்த உடனே எடுத்துக்கொண்டு போறக்கா வரல, சிக்காக்காக்கு கூட்டிட்டு போகும்படியா வரல. அத்தியரி அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 1963 முத்திரைகள் திறக்கப்பட்டு இந்த புஸ்தகத்தில் இருக்க எல்லா சீக்ரெட் வெளிப்படுத்தப்பட்டது. நம்ம இந்த வார்த்தையோடு ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது வி சி யுவர் நேம் இன் தி லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப். நம்முடைய பெயர் அங்கு அழைக்கப்படும். யோவான் தன்னுடைய பெயர் அழைக்கப்பட்டது, அவர் சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு நம்ம பெயர் அழைக்கப்படும். இந்த வார்த்தை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்முடைய அந்த பைபிள் கேரக்டரோடு நம்ம லைஃப் ஐடென்டிஃபை பண்ணும். நான் தான் ரூத்து, நான் தான் ரெபேக்கர், நான் தான் அந்த ராகாப், நான் தான் அந்த எஸ்தர். இதை என்ன சொன்னால் எல்லா லைஃபோடு கூட இணைக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவோடு மறித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணுறது, அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரோடு கூட உணர்த்தல் உட்கார்ந்தால் இந்த பைபிள் கேரக்டரோடு நீங்க ஐடென்டிஃபை பண்ணப்படுவீங்க. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, முதலாவது அந்த அந்த வாலிபன் சிக்காகோ ராஞ்ச் பாஸ் சன் அங்க வரும்பொழுது அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஓபனிங் ஆஃப் த வேர்ட் வெளிப்படுத்தி இருக்கிறார். உடனே கூட்டிட்டு போகல, நம்ம வரைஞ்சான். அதே வருஷம் நான் வந்து இதே வருஷம் இதே நாள்ல வருவேன், நீ ஆயத்த மாதிரி. இப்ப நம்ம ஆயத்த மாதிரி. ஹல்லேலூயா. அப்பியரிங் வந்திருக்குது, ஆனா கமிங் வரல. இப்பொழுது ஆயத்தப்படுற நேரம், மணவாட்டிக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ அவந்து அவள் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. இப்பொழுது அந்த டைம்ல நம்ம இருக்கிறோம். அதன் மீது என்ன சொன்னால், இப்பொழுது அந்த செகண்ட் கமிங் வந்து டைம் அண்ட் சீசன் வந்திருக்கிறது. நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? செகண்ட் கமிங் டைம்ல இருக்கிறீங்க. ஆனா டே அண்ட் ஹவர் வரல. அந்த நாளையும் நாளையும் நம்ம அறிய மாட்டோம். ஆனால் அந்த காலத்தை சமைத்தாரு. முத்திரைகள் திறக்கப்பட்டிருந்து செகண்ட் கமிங் டைம் இருக்கு. நம்ம அந்த டைம் அண்ட் சீசன்ல இருக்கிறோம். நோவா காலத்துல வந்து டைம் அண்ட் சீசன் வந்தது. ஆனா டே அண்ட் ஹவர் வரணும். அந்த டே அண்ட் ஹவர் வரும் பொழுது கத்தர் கதவை அடைத்து விடுகிறார். இதை பேல மேல போயிருது. ஹலோலுயா. அவன் 120 வருஷமா பிரசங்கம் பண்ணினான். இதை கத்தரங்க இறங்கி வந்த அதே போல பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து வந்திருக்கிறார். பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கிறது. பிளாட்ஃபார்மாக வந்திருக்கிறார். நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹலோலுயா. எம்மாவூர் சீசனோடு பேசும் பொழுது அவங்க இருதயம் அங்கே கொழுந்து விட்டு எழுந்தது போல இந்த பைபிள் இன்னைக்கு ஓபன் புக்காக மாறி இருக்கிறது. இதை கத்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த கமிங் வருது, அது ஒரு டே அண்ட் ஹவர். ஹலோலுயா. எலியாவுக்கு அந்த நேரம் வரும்பொழுது கத்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த டைம்ல அன்னைக்கு காலையில நமக்கு வெளிப்படுத்தப்படலாம். அந்த நேரம் நெருங்கும் பொழுது நமக்கு அதை வெளிப்படுத்தலாம். அப்பொழுது நம்ம எல்லாரும் மேல எடுத்துக்கொள்ளப்படுவோம். செகண்ட் கமிங் முடிவடைகிறது. இத செவன் சீல் வந்து போயிட்டே இருக்கு. 1963 இருந்து போய்கிட்டே இருக்கு. கோயிங் ஆன் அண்ட் ஆன். நீங்க அந்த ஏழாம் உத்தர புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. நான் படிச்சு பார்த்ததுல ரெண்டே காரியத்தை பார்த்து, இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட், இட் இஸ் த எண்ட் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க வேணா படிச்சு பாரு. அது வந்து இப்ப நம்ம எட்டானல் சர்ச்சேஜ்ல வந்திருக்கோம். போயிட்டே இருக்குது. நீங்க என்ன உடனே எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க. பின்பு கீழே வருவீங்க. பின்பு நியாய தீர்ப்பு எட்டி போயிட்டே இருக்குது. இது எப்போ அது இட்ஸ் கமிங் ஆஃப் அப்ப ஆரம்பிச்சதுல இருந்து போயிட்டே இருக்கு. முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. இவன் வர்றான் பாக்குறான். ஒரு அவள் ஆயத்தமா இருக்கிறாள். பின்பு அந்த டே அண்ட் ஹவர் வருகிறது. டைம் அண்ட் சீசன் வந்தது. அவன் என்னைக்கு அவன் கூட பேசினானோ அன்னைக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அது டைம் அண்ட் சீசன் செவன் சீல். இதோ என்றால் அவள் காத்திருக்கிறாள். பின்பு அந்த டே அண்ட் ஹவர் வந்தது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அந்த ப்ராமிஸ உறுதியா பிடித்துக் கொள்ளுறான். பரியாசம் பண்ணினாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ம கத்துடைய வார்த்தையை உறுதியா பெற்றுக்கோம். ஹல்லேலூயா. மெசேஜ் அதை அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த டே அண்ட் ஹவர் வரும் பொழுது சபையானது மேல போயிருது. ஹல்லேலூயா. இப்பொழுது இன்விஷியல் யூனியன் பின்பு ஹெட்ஸோன் வந்து அமர்ந்துருது. அது வந்து என்ன டைரக்ட் யூனியன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம். அவளுடைய துக்கங்கள் அவளுடைய கவலைகள் எல்லாமே முடிந்து விட்டது. அது ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. வந்தா இவ வெளியே வந்தா அவன் கையில இருந்தான். அவளை தூக்கிட்டு அங்க இருந்த பக் போர்டு அந்த குதிரை வண்டியில வச்சான். உடனே போயிட்டு ஒரு செகண்ட் கூட தமிழ் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்படுதல் பாத்துக்கிட்டே இருக்கிறான். ரெபேக்காளுக்கு வந்து இதான் கத்துடைய தூதனானவர் எலியேசரை கைட் பண்ணுகிறார். கத்துடைய தூதனானவர் ரெபேக்காட்ட சொல்றார், நீ தனி எடுக்கப்போ. எப்படி அந்த பெண் என்ன பின்னால வரமாட்டான் நினைச்சிருது. என்னுடைய தூதனான கத்துடைய தூதன் உனக்கு உதவி செய்வார். கத்துடைய தூதன் இறங்கி வந்திருக்கிறார். ரெபேக்காள் அவள் அனுப்புகிறார். அவள் வந்து கேரக்டர் பிரைட். ஒட்டகத்தில் அவள் போகிறாள். அங்க வந்து என்ன சொல்ல ஈசாக் அங்க வருகிறான். ஹெட்ஸோன் அங்க வருது. ஜீசஸ் ஹெட்ஸோன். ஈசாக் வந்து ஹெட்ஸோன் வருகிறது. அவர் வீட்டிலிருந்து வரும்பொழுது வயல்வெளி லகோயிர இந்த துறவிகள் வரும்பொழுது இவள் குதிரையில் அந்த ஒட்டகத்திலே வருகிறாள். வர சொல்ல எலியேசர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வர்றான். அவள் கன்வின்ஸ் ஆகிவிட்டாள். இப்பொழுது அது யாரு? எஜமான் ஹெட்ஸோன் வந்திருக்குது. ஹல்லேலூயா. இஸ் எ கமிங் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. உடனே கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அந்த 6:24 வாசிக்கும் பொழுது அவளோடு கூட சில பெண்கள் ஏறி போன சில கன்னிகள் டான்சர்ஸ் தோழிமார்கள் அந்த ரெபேக்காலோடு கூட போனாங்க. ஆனா என்ன எழுதியிருக்கிறால் அந்த கடைசி சில வசனம் வாசிக்கும் பொழுது ரெபேக்காலை தன்னுடைய தாயின் கூடாரத்துக்கு கொண்டு போனாள். ஹல்லேலூயா. ஆனா இந்த டான்சர் என்ன செஞ்சாங்கன்னா இவங்களும் கன்னிகள் தான். இவங்களும் ஒட்டகத்துல இருந்து வந்தாங்க. ஒட்டகத்துல ஏறி வந்தாங்க. இவங்களும் எலியேசர் மெசேஜ கேட்டாங்க. ஆனாலும் கூட அந்த ரெபேக்கா தான் டென்ட்டுக்குள்ள போனா. ஆனா மற்றவங்க போல அந்த வசந்த தினகரன் வாசிப்பார். அதுபோல 53 கன்னிகள் வந்தாங்க டான்சர்ஸ். இது அவள் ஒட்டகத்தில் ஏறி போகும் பொழுது சில டான்சர் சில கன்னிகள் அவளோடு கூட சேர்கிறார்கள். அதை ஒருவரும் அவர்களுக்கு அந்த டென்ட்டுக்குள்ள போகல. வாசிக்கலாம் அந்த வசந்த. இதோ அவன் மட்டும் போகல, சில அவருடைய வேலைக்காரிகள் சில டான்சர்ஸ் என்ன அவங்களும் வெர்ஜின்ஸ் தான், அவங்களும் போனாங்க. ஆனா டென்ட்டுக்குள்ள யாரும் போகல, இவ மட்டும்தான் அந்த கூடாரத்துக்குள்ள போய் ஈசாக்கு அவளை தனக்கு மனைவியாய் கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்லப்படும். புத்தி இல்லாத கனி. இந்த மெசேஜில் இருந்தும் பசுத்தாவிய பெறாதவர், பசுத்தாவிய பெறாத புத்தி இல்லாத கனிகள் ஆவிக்குரிய பிரகாரமா மாறாள். மெசேஜை பிலி பண்றா சந்தோஷம் தான், ஆவிக்குரிய பரமா மாறிட்டியா, மறுபடியும் பிறந்திருக்கிறியா, பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் பெற்றிருக்கிறியா? இல்ல, புத்தி இல்லாத கன்னிகள். மெசேஜை பிலி பண்றோம், தீக்கு தேசி விசுவாசிக்கிறோம், சாபனத்தை விட்டுட்டோம், ரைட்டு. ஆனாலும் கூட அங்க போகலையே, அங்க ரெபேக்கா மட்டும் தான் போனா. ஹலலுய, அதே போல நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹலலுய, அது வரைக்கும் இந்த சபை நடக்கும். ஹலலுய, இந்த மினிஸ்ட்ரி வந்து முடிவடையுமா? முடிவடையும், ரேப்சர் வரும்பொழுது முடிவடையும். ஹலலுய, கல்வாரி டேபர்னாக்கில் நான் 40 வருஷமா கர்த்தருடைய கிருபையால ஊழியம் செய்கிறேன். என்னுடைய 22வது வயசுல இருந்து இப்பொழுது 40 வருஷம் முடிஞ்சு விட்டது. 40 இயர்ஸ் நான் மெசேஜில் இருக்கிறேன். அதனால பாருங்க, 40 இயர்ஸ் மினிஸ்ட்ரி, இது முடியுமா? முடியும், கர்த்தருடைய வருகை வரும்பொழுது முடியும். ஹலலுய, இந்த சபை மேல எடுத்துக்கொள்ளப்படும். ஹலலுய, புத்தி இல்லாத கனிகள் கைவிடப்படுவார். டென்த்துக்குள்ள போகணும். பிரைடு வந்து வைஃபா மாறுகிறார். ஹலலுய, இவ்வளவு நேரம் இன்விசிபிள் யூனியன், இப்பொழுது டைரக்ட் யூனியன். ஹலலுயா. எத்தனை பேர் அதை பெரும்புறோம்? நம்முடைய மினிஸ்ட்ரி அது வரைக்கும் கண்டினியூ ஆகும். அது வரைக்கும் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள மாட்டாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டும். இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு, த ராக் ஆஃப் ரெவலேஷன், அதன் மேல் இந்த சபையானது கட்டப்படும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள், சாபன வாசல்கள் இதை மேற்கொள்ள முடியாது. ஹலலுயா. முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்களை ஒவ்வொரு ஸ்டோனா ஆண்டவர் கொண்டு வருவார், ஒவ்வொரு லேம்பாக கொண்டு வரும், ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவார், ஈகிளுங்க வரும். ஹலலுய, இந்த எல்லாம் மேல எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஹெட்சோனோடு கூட நம்ம நேரடியாக இணைக்கப்படும் பொழுது, இப்பொழுது நம்ம இன்விசிபிள் யூனியன் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்க்கும் பொழுது ஆகாயத்திலே அவரை சந்திப்போம். இதோ என்ன சென்றால் அது வரைக்கும் மினிஸ் ஹலலுய. இப்பொழுது நம்ம லவதைக்கால இல்ல, உலகம் லவதைக்கால இருக்கிறது, சாபன லவதைக்கால இருக்குது. நம்ம பிரைடியன் மறுபடியும் எப்போ சில உபதேசம் வந்திருக்கிறது. ஹலலுய, அப்போ சில சுவிசேஷ சபை, அப்போ சில டாக்டிங் வந்து ஒன் காட் இயேசு கிறிஸ்து ஞானம் பிரித்து ஆவிக்குரிய சபையாக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ப்ரோஃபட்டை பிலீவ் பண்றோம், அவருடைய வருகை எதிர்நோக்கிறோம். இதை ஹெட்சோன் வந்திருக்கிறது, நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல டைரக்டா சந்திப்போம். சன் ஆஃப் மேன் வந்திருக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நம்ம பிலீவ் பண்ணும் பொழுது இது அந்த வெளிப்பாடு தான். 7 தண்டர்ஸ், வாட் ஆர் த ரெவலேஷன் கண்டெயின் இன் த 7 சீல் புக், அதுதான் வந்து 7 முத்திரைகளுக்குள் அடங்கியிருக்கிற அந்த வெளிப்பாடுகள். இன்னைக்கு நமக்கு அந்த 7 தண்டர்ஸ், இது நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் தருகிறது. ஹலலுயா. ஒரு நாள்ல ராப்சரிங் கிரேஸ் நமக்கு வரும், நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படும். ஹலலுயா. அது வரைக்கும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இதை இருக்கிற பாஸ்டர்கள் எல்லாரையும் பயன்படுத்த வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். டைட்டில் டீடு உங்களுக்கு வந்திருக்கிறது. ஹலலுயா. அந்த டைட்டில் டீடு வந்து இன்னைக்கு இருந்தால் அது முதலாவது கத்தருடைய கட்டில இருந்தது, இந்து அது என்ன சென்றால் பலமுள்ள தூதருடைய கருத்துல இருந்தது, இன்னைக்கு நம்ம கருத்துல வந்திருக்கிறது. புசிங்க, நீங்க முழுசுமா புசிக்க வேண்டும். எல்லா வெளிப்பாடுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், மெச்சூரிட்டி அடைய வேண்டும். நீங்க எல்லா பிராமிஸையும் கிளைம் பண்ணலாம். இந்த பைபிள் இருக்க எல்லா பிராமிஸும் உங்களுக்கு சொந்தமானது. ஹலலுயா. இந்த பைபிள் முழுசும் நமக்கு சொந்த டைட்டில் டீட், டைட்டில் டீட் நமக்கு வந்திருக்கு. இந்த வானத்துக்கு பூமிக்குரிய டைட்டில் டீட், டைட்டில் டீட் டு எட்டர்னல் லைஃப். இது என்ன சென்றால் உங்க கையில வந்திருக்கும் பொழுது கிளைம் பண்ணுங்க. இது ஆசீர்வாதம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிரைடா இருக்கிறேன், நான் வந்து உம்முடைய குமாரன் குமார்த்தியமா இருக்கிறேன், எனக்கு சொந்தம் இது, எனக்கு தாரும், கல்வாரியிலே சம்பாதித்திருக்கிறேன், நான் உம்முடைய வேட பிலீவ் பண்றேன், கிராண்ட் பண்ணும். ஆண்டவர் எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணுவார். ஹலலுயா. சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எல்லா பிராமிஸும் உங்களுக்கு சொந்தம். ஹலலுயா. நம்ம லஜ்ஜமனும்.